பொதுவாக சமூகத்தில் உண்மை என்றால் உள்ளதை உள்ளபடி சொல்வது என்று எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் உண்மைக்கு இது மிகவும் குறுகிய டெபினிஷன் கொடுப்பதாக அமைகிறது. எனவே இது போதாது, இதைவிட விரிந்து பரந்த ஒரு டெபினிஷன் தேவை. இப்படி ஒரு அகன்ற டெபினிஷன் என்ன கொடுக்கலாம் என்று யோசித்தால், பாசிட்டிவான குணவிசேஷங்கள் எல்லாமே உண்மையின் வெளிப்பாடுகள் என்று நாம் சொல்லலாம். அப்படி பார்த்தால் சின்சியரிட்டி, பொறுப்புணர்வு, தைரியம், நேர்மை, சுமூகம், பணிவு என்று இவை எல்லாமே உண்மையின் பல்வேறு வெளிப்பாடுகளாக அமைகின்றன. அன்னை அவதரித்த பிறகு ஒருவர் உண்மையாக நடந்து கொள்வதற்கும் அன்னை அவதாரத்திற்கு முன்பு ஒருவர் உண்மையாக நடந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் அரிச்சந்திரனும் தர்மரும் உண்மைதான் பேசினார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆனால் இந்த நிலைமை மாறிவிட்டது. இன்று ஒருவர் அன்னை பக்தராகவும் இருந்து அரிச்சந்திரனும் தர்மரும் உண்மையை கடைபிடித்த அளவிற்கு இன்று கடைபிடித்தார்கள் என்றால் அவர்கள் அமோக வெற்றி பெறுவார்கள். அதாவது அன்னை சூழலில் இது நாள் வரை உண்மைக்கு இல்லாத பலம் வந்துவிட்டது. இப்பொழுது திரு அசோகன் சார் அவர்களை உண்மையின் பல்வேறு பரிமாணங்களை பற்றி பேசும்படி அழைக்கிறேன்.
திருமதி ஜனனி ஹரீஷ் அவர்கள் சொன்னதை போல உண்மையின் பல்வேறு வெளிப்பாடுகளாக நான் எடுத்துக்கொள்வது சின்சிரிட்டி, பொறுப்புணர்வு, தைரியம், நேர்மை, சுமூகம் மற்றும் பணிவு என்று இவை ஆறாகும். இவற்றில் முதலாவதாக நான் எடுத்துக்கொள்வது சின்சிரிட்டி ஆகும். சின்சிரிட்டிக்கே பலவிதமான அம்சங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஓர் அம்சத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது சின்சிரிட்டியின் ஒரு வெளிப்பாடு தம்முடைய நம்முடைய குறைகளை நாமே ஒத்துக்கொள்வது என்று வரும். பொதுவாக எவருக்குமே அவரவருடைய குறைகளை தானே உணர்வதும் இல்லை. மற்றவர்கள் சுற்றியிருப்பவர்கள் அதை எடுத்து கூறி சுட்டிக்காட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ள பிரியப்படுவதும் இல்லை. குறையை யாராவது சுட்டிக்காட்டினாலே கோபம்தான் வரும். இதுதான் வாழ்க்கையில் வழக்கமாக நடப்பது. ஆனால் இந்த இடத்தில் டார்சி மிகவும் வித்தியாசப்படுகிறான். லிசியிடம், என்னுடைய குறைகளை எல்லாம் எனக்கு உணர்த்தி என்னை மனிதனாக்கிவிட்டாய், எனக்கு நீ குறைகளை சுட்டிக்காட்டியதற்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று அவளை வாயாக புகழ்கிறான். அதுவும் பிரபு வம்சத்தை சேர்ந்தவன் இவன் என்று பார்க்கும்போது இவனுடைய இவனை விட அந்தஸ்தில் குறைந்த லிசி இவனுடைய குறைகளை சுட்டிக்காட்டியதை அவன் பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டான் என்பதே மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அவளே, நான் உங்களிடம் தவறாக பேசிவிட்டேன், அதற்காக வருந்துகிறேன் என்று சொல்கிறார். இருந்தாலும், இல்லை, நீ ஒன்றும் தவறே செய்யவில்லை, நீ என்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டியதுதான் முறை, அதனால்தான் நான் இன்று மனிதனாக தெரிந்து நிற்கிறேன், உண்மையில் தவறே இல்லை என்று சொல்லி அவளை சமாதான வேறுபடுத்துகிறான். இப்படி இவன் சிச்சியராக ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்ததால்தான் லிசியும் அந்த அளவுக்கு மனம் மாறி கதையின் இறுதியில் இவனுடைய திருமண ஆர்வத்தை அவளும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாள். இவன் எவ்வளவு சிச்சியராக இவன் மனம் மாறி இருக்கிறான் என்பது தெரிய வேண்டும் என்றால், லிதியாவின் திருமண விஷயத்தில் தான் உதவி செய்ததெல்லாம் லிசிக்காகத்தான் இதையெல்லாம் செய்தான் என்று அவள் நினைத்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்தால் தான் இதில் தலையிட்டேன், விக்ரமையும் லிடியாவையும் சேர்த்து வைத்தேன், கல்யாண செலவை எல்லாம் நான் தான் செய்தேன் என்ற விஷயமே அவளுக்கு தெரியக்கூடாது. இதை யாரும் அவள் காதுக்கு கொண்டு போகாதீர்கள், அவள் என்னை தவறாக நினைப்பாள் என்று கல்யாணத்தை சம்பந்தப்பட்ட வெள்ளாளர்களிடம் ஒரு வாக்குறுதியை வாங்கி இருக்கிறான். இது ஒரு சாதாரண சின்சிரிட்டியே இல்லை, இது ஒரு தெய்வீக சின்சிரிட்டி என்று கூட நாம் சொல்லலாம். டார்சி ஒரு நாவல் கதாபாத்திரம், இஸ் எ ஃபிக்டிஷியஸ் கேரக்டர். நம் நிஜ வாழ்க்கையில் உண்மையிலே சீராக சின்சியரான ஒருவரை தேட வேண்டும் என்றால் நம்ம எங்கும் போக வேண்டாம். நம்முடைய காந்தியடிகளே அதற்கு அவர் சிறந்த உதாரணமாக இருக்கிறார். தேசத்துக்கு விடுதலை வாங்கி தருவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லிதான் அவர் தேச விடுதலை இயக்கத்தில் இறங்கினார். அதாவது மறைமுகமாக அவர் தனக்கென்று எந்த ஒரு ஆதாயத்தையும் அதில் அவர் தேடவே இல்லை. அவர் விரும்பியிருந்தால் சுலபமாக நாட்டின் ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதம மந்திரியாகவோ தலையெடுத்திருக்கலாம். அப்படி அவர் பிரியப்படுகிறார், ஜனாதிபதியாக வருவதற்காகவோ பிரதம மந்திரியாக வருவதற்காகவோ என்று மக்களுக்கு தெரிந்தாலே மக்கள் அதை அமோகமாக வரவேற்றிருப்பார்கள். ஆனால் அப்படி ஒரு ஆசையை கூட அவர் வெளிப்படுத்தவே இல்லை. சுதந்திரம் வாங்கிய பிறகு அவர் செய்த முதல் காரியம் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியை கூட அவர் ராஜினாமா தான் செய்தார். தன்னுடைய சத்தியாகிரகம் மற்றும் அகிம்சையில் அவர் மிகவும் சின்சியராகத்தான் இருந்தார். சத்தியாகிரகம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை நாட்டில் அவள் அமுல்படுத்தும் போதெல்லாம் எங்கெல்லாம் வன்முறை வெடித்ததோ அங்கெல்லாம் உடனே அந்த சத்தியாகிரக போராட்டத்தை தடுத்து நிறுத்தினார். அண்ணன் என்ன சொல்கிறார்கள், இருப்பதிலேயே மிக சிறந்த சின்சிரிட்டி என்பது மற்றவர்கள் எவரும் சுட்டிக்காட்டாமல் நம்முடைய குறைபாடுகளை நாமே உணர்ந்து கொள்வதுதான், அதை நாமே பகிரங்கமாக உணர்ந்து கொள்வதுதான் இருப்பதிலேயே மிக சிறந்த சின்சிரிட்டி என்கிறார். அதற்கு மிகவும் தைரியம் வேண்டும் என்றும் சொல்கிறார். இதற்கும் எடுத்துக்காட்டாகவே காந்திஜி அவர்கள் விளங்கினார். சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் இந்து முஸ்லீம்களுக்கிடையே பயங்கர இனக்கலவரம் வெடித்து ஏராளமான இந்துக்களும் முஸ்லீம்களும் வன்முறையில் செத்து மடிந்தார்கள். அப்போது காந்திஜி அவர்கள் பகிரங்கமாகவே ஒத்துக்கொண்டார், இதில் தவறு என்னுடையதுதான், அகிம்சையின் பேரிலும் சத்தியாகிரகத்தின் பேரிலும் மக்களுக்கு இருந்த இயற்கையான வன்முறை உணர்வுகளை நான் அளவுக்கு மீறி அடக்கிவிட்டேன், ஆங்கிலேயின் மேல் எழுந்த வன்முறை உணர்வுகளை எல்லாம் நான் அளவுக்கு மீறி அடக்கி நசுக்கிவிட்டேன் என்பதால் இப்பொழுது ஆங்கிலேயனிடத்தில் வெளிப்பட வேண்டிய வன்முறை உணர்வுகள் எல்லாம் விடுதலையை வாங்கியதற்கு பின் இந்து முஸ்லீம்களாகிய நம் நாட்டு மக்களிடையே வெடித்து இப்பொழுது ஒரு பெரிய இனக்கலவரத்தை உண்டு பண்ணிவிட்டது. என்னுடைய அகிம்சா கொள்கையில் நான் தோற்றுவிட்டேன், நான் தவறு செய்துவிட்டேன் என்று பகிரங்கமாகவே ஒத்துக்கொண்டார். இப்பொழுது தொழிலதிபர்களிடம் வெளிப்படக்கூடிய சின்சிரிட்டியை பார்ப்போம். ஒருவர் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார் என்றால் அந்த தொழில் தனக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அந்த தொழில் தனக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார். அதாவது தான் வளர வேண்டுமா அல்லது தொழில் வளர வேண்டுமா, எது அதிகமாக வளர வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்தால் தன்னுடைய வளர்ச்சி தான் முதலில் பெரிதாக இருக்க வேண்டும், அதற்கு அடுத்த பிறகுதான் தன்னுடைய தொழிலின் வளர்ச்சி இருக்க வேண்டும், அப்படித்தான் நினைப்பாரே ஒழிய தொழிலின் வளர்ச்சி பிரதானம், தன்னுடைய வளர்ச்சி இரண்டாம் பட்சம் என்று தொழிலதிபர்கள் பொதுவாக நினைக்க மாட்டார்கள். என்ன சொல்ல வருகிறேன், தொழிலில் தன்னுடைய செயல்பாடு தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறது என்ற ஒரு கட்டம் வரும்பொழுது பல ஆணவம் பிடித்த தொழிலதிபர்கள் தொழிலும் வளர்ச்சி கேட்டால் போல் தன்னுடைய செயல்படும் பாணியை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். சின்சியராக இருக்கின்ற தொழிலதிபர் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய செயல்பாடு நான் நடத்தும் தொழிலின் வளர்ச்சிக்கு உதவுவதாக இல்லை, இது எனக்கே தெரிகிறது. அப்படி என்றால் என்னுடைய தொழில் வளர்வதற்கு ஏற்றால் போல் என்னை நான் மாற்றிக்கொள்ள முன் வருகிறேன் என்றுதான் வர வேண்டும். ஆனால் அந்த சிசிடி தொழிலதிபர்களுக்கு பல பேருக்கு இருப்பதில்லை. எண்ணிட்டப்படிதான் நான் நடப்பேன், அதற்கு கட்டுப்பட்டு இந்த தொழில் வளர்ந்தால் வளரட்டும் அல்லது இந்த தொழில் நசித்து போனால் நசித்து போகட்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள், பேசுவார்கள். உதாரணமாக ஒரு தொழிலதிபர் ஒரு அறிவில்லாத ஆர்டரை போடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய மேனேஜருக்கு கீழ்பட்டவர்கள் எல்லோரும் முதலாளி ஒரு அறிவில்லாத ஆர்டரை போட்டு விட்டார், இந்த ஆர்டரின் படி கம்பெனி செயல்பட்டால் கம்பெனி பாதிக்கப்படும், முதலாளியிடம் தயவு செய்து எடுத்து சொல்லி இந்த ஆர்டரை மாற்றி முறையான ஆர்டராக போட சொல்லுங்கள் என்று முதலாளியிடம் வந்தால் அவர் கோபப்படுவார், என்னுடைய ஆர்டரை ஒரு அறிவில்லாத ஆர்டர் என்று எப்படி நீங்கள் சொல்லலாம், இது என்னை அவமானப்படுத்துவது போல இருக்கிறது, இது என்னுடைய அறிவில்லாத ஆர்டர் என்று நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், இதை நீங்கள் அவசியம் கேரி அவுட் பண்ணி ஆக வேண்டும் என்று தன்னுடைய அறிவில்லாத ஆர்டரை அவர் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவாரே ஒழிய, ஆமாம் சற்று யோசித்து பார்த்தால் நான் அறிவில்லாத ஆர்டரை போட்டுவிட்டேன் என்றுதான் தெரிகிறது, சரி அறிவில்லாத ஆர்டரை நான் மாற்றி கம்பெனியின் வளர்ச்சிக்கு ஏற்றபடி ஒரு நல்ல ஆர்டராக போடுகிறேன் என்று அவர் தன்னை மாற்றிக்கொள்ள முன்வர மாட்டார். இம்மாதிரி கம்பெனியின் வளர்ச்சிக்கு ஒத்துவராத தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்கின்ற காலத்தில் அமெரிக்காவில் உள்ள கிரைஸ்லர் ஆட்டோ கம்பெனியின் நிர்வாகியாக பொறுப்பேற்ற லீ அயோகோகா என்பவர் அவர் மிகவும் வித்தியாசப்படுகிறார். அவர் ஒரு சின்சியரான தொழிலதிபர், அதனால்தான் தான் பொறுப்பேற்ற கிரைஸ்லர் கார் கம்பெனி இப்ப பயங்கரமான நஷ்டத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டு கம்பெனி இந்த நேரம் வளர்வதுதான் எனக்கு முக்கியம், என்னுடைய சொந்த வளர்ச்சி என்னுடைய சொந்த சௌகரியம் இதெல்லாம் இரண்டாம் பட்சம், கம்பெனி வளர்ச்சிக்காக என்னுடைய சௌகரியம் என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நான் தியாகம் செய்கிறேன், கம்பெனி நஷ்டத்திலிருந்து மீள்கின்ற வரைக்கும் நான் என்னுடைய சம்பளத்தை எடுத்துக்கொள்ளவே போவதில்லை, அது 2 வருடங்கள் ஆனாலும் சரி 3 வருடங்கள் ஆனாலும் சரி என்னுடைய சம்பளத்தை நான் எடுத்துக்கொள்ள போவதில்லை என்று பகிரங்கமாக அறிவித்தார். கிரைஸ்லர் கார் கம்பெனியினுடைய எம்டி என்ற பொறுப்பில் அவர் இருந்தார் என்றால் அவருக்கு சம்பளமே $1 மில்லியன் இருக்கும் வருடத்திற்கு. கம்பெனி நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஏன் $1 மில்லியன் சம்பளம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது தேவையில்லை, அப்படி எடுத்துக்கொண்டால் கம்பெனி மிகவும் பாதிக்கப்படும், ஆகவே என் சம்பளத்தை கம்பெனி நிமிர்ந்த பிறகு எடுத்துக்கொள்கிறேன் என்று அவ்வளவு சின்சியராக அவர் சொன்னார். அந்த சின்சியரிட்டி அவருக்கு இருந்ததால் தான் அந்த கார் கம்பெனியை நிமித்துவதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கூடி வந்தன. சொன்னது போலே 3 வருடம் கழித்து அவர் அந்த கம்பெனியை நிமித்தினார் என்றால் அது வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு விளங்காது. அதாவது 2000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த கம்பெனி நஷ்டத்தில் மூழ்கி இருந்தது. அந்த 2000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்து அந்த கம்பெனியை மீட்டு அதற்கு மேலும் 2000 கோடி லாபம் அவர் ஈட்டி என்பது உங்களுக்கு தெரிந்தால்தான் அவர் எவ்வளவு முயற்சித்திருக்கிறார் என்பது தெரிய வரும். ஆனால் அடிப்படையில் கம்பெனியின் வளர்ச்சி தான் முக்கியம், என்னுடைய வளர்ச்சி என்னுடைய சௌகரியம் எல்லாம் இரண்டாம் பட்சம் என்று அந்த சின்சியராக ஒரு ஆட்டிடியூடை அவர் வளர்த்து கொண்டதால் தான் இவ்வளவு பெரிய சாதனை அவரால் நிகழ்த்த முடிந்ததை தவிர அதெல்லாம் எனக்கு தெரியாத. கம்பெனி நஷ்டத்தில் இருந்தால் என்ன, என்னுடைய சம்பளத்தை நான் கரெக்டாக தேதி அந்தந்த தேதி வரும்போது நான் எடுத்துக்கொள்வேன், அதில் எல்லாம் மாற்றமே கிடையாது. கம்பெனி எவ்வளவு நஷ்டப்பட்டு இருந்தாலும் என்னுடைய சம்பளத்தில் நான் $100 கூட குறைக்க மாட்டேன் என்று பேசுகின்ற முதலாளிகள் இருக்கிறார்கள். அப்படி இவர் பேசியிருந்தார் என்றால் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவரால் நிகழ்த்தி இருக்க முடியாது. இப்பொழுது ஆன்மீக சின்சியரிட்டிக்கு வருகிறேன். ஆன்மீகத்தில் சின்சியரிட்டி என்றால் என்ன? அன்னையினுடைய டெபினேஷன் என்னவென்று பார்ப்போம். ஆன்மீக சின்சியரிட்டி என்று அன்னை என்ன சொல்கிறார் என்றால், ஆன்மீகத்தில் அகந்தைக்கு இடமே இல்லை. ஆன்மீக சாதனை, ஆன்மீக சேவை என்று நாம் இறங்கிவிட்டோம் என்றால் அகந்தை எங்கேயும் மறைமுகமாகவும் ஒளிந்து கொள்ள நாம் இடம் தரக்கூடாது. சேவை என்ற போர்வையில் மறைமுகமாக அகந்தைக்கு நாம் ஆதாயம் தேடக்கூடாது, அதுதான் சின்சியரிட்டி என்கிறார். சொல்வது சுலபமாக இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் அகந்தை தலையிடாமல் ஆன்மீக ஆதனை செய்வதோ ஆன்மீக சேவை செய்வதோ அவ்வளவு சுலபமான ஒரு வேலையே இல்லை. அன்னைக்கு ஒரு பெரிய ஆன்மீக சேவை இவர் செய்தார் என்றால், அந்த சேவையை சத்தம் இல்லாமல், யார் கண்ணிலும் படாமல், யாரும் அதை கவனிக்காமல், தான் இருக்க வேண்டும் தெரியாமல் அந்த சேவையை செய்வது என்பது மிகவும் கடினம். இவர் தான் இந்த சேவையை செய்திருக்கிறார் என்று 4 பேர் பாராட்ட வேண்டும், தனக்கு புகழாரம் சூட்ட வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆர்வம் நியாயமாக வரத்தான் செய்கிறது. அப்படி தான் செய்த சேவையை 4 பேர் வந்து பாராட்ட வேண்டும், அதில் தன் மனம் குளிர வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் ஆன்மீகத்தில் அதற்கெல்லாம் இடமில்லை என்று அன்னை சொல்கிறார். ஒருவர் பெரிய காணிக்கை ஒன்றை வழங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவ்வளவு காணிக்கையை இந்த அன்பன் வழங்கினார், இவரால் தான் இந்த கட்டிடமே எழும்பி இருக்கிறது, இவரே இந்த பெரிய காணிக்கையை வழங்காவிட்டால் இந்த கட்டிடம் எழும்பி இருப்பதற்கு வழியே இல்லை என்று 4 பேர் தன்னை பாராட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறார், எவ்வளவு பெரிய காணிக்கை கொடுத்தாலும் அந்த காணிக்கையின் வழியே பிரபலம் தேடுவது சரியில்லை, யார் கண்ணிலும் படாமலும் யாருக்கும் தெரியாமலும் அந்த சேவை செய்வதுதான் சிறப்பு, அதுதான் ஆன்மீக சின்சியரிட்டி என்று சொல்கிறார். ஆன்மீகத்தில் சின்சியராக இருக்க வேண்டும் என்று அன்னை சொல்லியிருக்கிறார் என்றால் அதற்கு கேட்கபடி அவரும் வாழ்ந்துதான் இருக்கிறார். ஆகவே தான் என்ன செய்தாரோ அதைத்தான் அவர் மற்றவர்களுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறார். உதாரணமாக அன்னை ஆரோவிலை நிறுவிய பொழுது அது நோபல் பிரைஸ் கமிட்டியின் காதுகளுக்கு இந்த விஷயம் எட்டியது. உலகத்தின் அமைதிக்காக தென்னிந்தியாவில் புதுச்சேரி என்ற இடத்தில் ஆசிரமம் நிறுவியிருக்கின்ற அன்னை மீரா அவர்கள் உலக அமைதிக்காக ஒரு புது கவுண்டிப்பை நிறுவியிருக்கிறார். அது ஐக்கிய நாடுகளுடைய அனுமதியுடன் ஆதரவுடன் அந்த புது டவுன்ஷிப் துவங்க இருக்கிறது என்றெல்லாம் நோபல் பிரைஸ் கமிட்டியின் காதுகளுக்கு எட்டியது. அவர்கள் அந்த வருடத்திற்கு உலகத்தின் அமைதி பரிசுக்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்று கேட்கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அன்னை இந்த வேலையை செய்த பிறகு அன்னைக்கே இந்த நோபல் பரிசை கொடுத்தால் என்ன என்று அவர்களுக்கு தோன்றியது. அன்னை அது பற்றி உலகத்தின் அமைதி பரிசை, நோபல் அமைதி பரிசை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்களா என்று அவரை வினவினார்கள். ஒரு மனிதனுக்கு நோபல் பரிசு கிடைப்பதென்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். இதற்காக வருடக்கணக்காக விஞ்ஞானிகளும் அரசியல்வாதிகளும் தவம் கிடைக்கின்றார்கள். அப்படி தவம் கிடைக்க தவம் இருந்து வாங்க வேண்டிய ஒரு விஷயம் தானாக தன்னை தேடி வருகிறது என்னும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷத்துக்கு உரிய விஷயம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் நோபல் கமிட்டி மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் அன்னை பதிலளித்தார். பகவானுடைய சேவையைத்தான் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்பட்சத்தில் என்னுடைய இந்த உடம்புக்கு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரமோ ஒரு முக்கியத்துவமோ தேவையில்லை. நோபல் பரிசை எல்லாம் வழங்கி என்னை கௌரவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அமைதியாக பகவான் எனக்கிட்ட இறைப்பணியை செய்துவிட்டு போகிறேன், நோபல் பரிசு எல்லாம் வேண்டாம் என்று மறுத்தார். ஆன்மீக சேவையில் பிரபலம் தேடக்கூடாது, அகந்தைக்கு இடம் தரக்கூடாது என்று அன்னை சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் என்ன சொன்னாரோ அதை அதை போலவே நோபல் பரிசே தன்னை தேடி வந்த பொழுது கூட பகவானிட்ட செய்யத்தான் நான் செய்கிறேன், எனக்கென்று தனிப்பட்ட அங்கீகாரமோ முக்கியத்துவமோ தேவையில்லை, அதனால் நோபல் பரிசு எல்லாம் வழங்கி என்னை கௌரவப்படுத்த வேண்டியதில்லை என்று மறுத்திருக்கிறார். யாராவது நோபல் பரிசை வழங்கி மறுத்திருக்கிறார்கள் என்று இதுவரையிலும் நோபல் பரிசு வழங்கிய சரித்திரத்தில் ரெக்கார்டே கிடையாது. எனக்கு கொடுக்காமல் வேறொருக்கு கொடுத்து விட்டார்கள். நான் மிகவும் எதிர்பார்த்திருந்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள். இப்படித்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே ஒழிய பரிசு தேடி வந்து அது தனக்கு தேவையில்லை என்று மறுத்தது அன்னை ஒருவர் மட்டும்தான். ஆகவே அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இப்பொழுது பொறுப்புணர்வு என்ற குண விசேஷத்துக்கு வருகிறேன். பொறுப்பிற்கு நாம் என்ன டெபினேஷன் கொடுக்க முடியும் என்றால் பொறுப்புணர்வுக்கு அடையாளம் தான் எடுத்துக்கொண்ட வேலையை எத்தனை இடர்பாடுகளும் சிரமங்களும் வந்தாலும் அந்த வேலையை விட்டுவிடாமல் இறுதி வரை சமாளித்து அந்த பொறுப்புணர்வு அந்த பொறுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதுதான் பொறுப்புணர்வு என்று நாம் சொல்லலாம். பண்டைய காலத்தில் கூட்டு குடும்பங்கள் பொறுப்புணர்வுக்கு சிறந்த ஸ்தாபனங்களாக விளங்கின. அதாவது கூட்டு குடும்பத்தில் அந்த காலத்து கூட்டு குடும்பங்களில் படித்தவன் படிக்காதவன், சம்பாதிக்கின்றவன் சம்பாதிக்க தெரியாதவன், உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றவன் உடல் ஊனமுற்றவன் என்று எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் சரிசமமாகத்தான் நடத்தினார்கள். இன்றைய நவீன நாகரிக வாழ்க்கையில் கூட்டு குடும்பங்கள் அப்படியெல்லாம் செயல்பட முடிவதில்லை. ஏனென்றால் இப்போது வாழ்க்கையில் பணம் மிகவும் முக்கியமாகிவிட்டது. பணம் சம்பாதிப்பவர்கள்தான் மரியாதை, சம்பாதிக்காதவனுக்கு மரியாதை இல்லை என்றெல்லாம் ஆகிவிட்டது. ஆனால் நான் 50-60 வருடங்களுக்கு முன்னால் கூட்டு குடும்பங்கள் இப்படியெல்லாம் பணம் முகத்தில் கொண்டிருக்கவில்லை. சம்பாதிப்பவன் சம்பாதிக்காதவன் என்று இவர்களையும் அவர்கள் சரிசமமாகத்தான் நடத்தினார்கள். சம்பாதிப்பவன் போல சம்பாதிக்காதவனையும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்றால் அது எவ்வளவு பக்குவமும் எவ்வளவு கல்ச்சரும் அந்த கூட்டு குடும்பங்களுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மேலும் சொல்ல போனால் பல நூற்றாண்டுகளாக சில தொழில்கள் எல்லாம் சீராக நன்கு ஓங்கி வளர்ந்து என்றால் அதற்கு காரணமே அந்த தொழிலை நடத்துபவர்கள் வெளிப்படுத்திய பொறுப்புணர்வு தான். இந்த ஷிப்பிங் பிசினஸ் வெகு வேகமாக வெகு சிறப்பாக வளர்ந்துள்ளது. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன் ஷிப்பிங் பிசினஸில் இறங்குவதற்கு எல்லோரும் பயந்தார்கள். காரணம் என்னவென்றால் ஒருவர் 4 கப்பல் வாங்கி ஒரு ஷிப்பிங் பிசினஸ் தொடங்குகிறார் என்றால் அதில் ஏதோ ஓரிரு கப்பல் புயலில் சிக்கி மூழ்கிவிட்டது என்றால் அந்த கப்பல் உரிமையாளருக்கு பெரு நஷ்டம் வரும். அதோடு அவர் அந்த ஷிப்பிங் பிசினஸை இழுத்து மூட வேண்டியதுதான் என்ற நிலைமைக்கு வந்து விடுவார். இதனால் ஷிப்பிங் பிசினஸில் இறங்குவதற்கே அந்த காலத்தில் தொழிலதிபர்கள் பயந்தார்கள். ஆனால் ஷிப்பிங் என்பது ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு தொழில்தான். ஆனால் இப்படி நஷ்டம் வந்தால் தொழில் அடியோடு நசித்துவிடும் என்ற காரணத்தால் யாருமே ஷிப்பிங்கில் இறங்கவில்லை என்னும்போது என்ன செய்தால் ஷிப்பிங்கில் தைரியமாக நாலு பேர் இறங்குவார்கள் என்று இந்த தொழிலை நடத்துபவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அவர்கள் என்ன முடிவு எடுத்தார்கள் என்றால், சரி நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிப்போம். யாரேனும் ஒருவருடைய கப்பல் புயலில் மூழ்கி விட்டது, அவர் நஷ்டப்பட்டு விட்டார் என்றால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ஷிப்பிங் கம்பெனி முதலாளிக்கு நஷ்டஈடு கொடுத்து விடுவோம். இன்சூரன்ஸ் இருக்கிறது, ஷிப்பிங் கப்பல் புயலில் மூழ்கினாலும் பரவாயில்லை, நஷ்டஈடு கொடுப்பார்கள் என்று தெரிந்தால் நாலு பேர் தைரியமாக இந்த தொழில் இறங்குவார்கள் என்று முடிவெடுத்தார்கள். அதன்படியே எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து ஷிப்பிங் பிசினஸில் யாருக்கு எந்த நஷ்டம் வந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பு இருக்கும் என்று அறிவித்தார்கள். இப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை வெளிப்படுத்தி தனிப்பட்ட எந்த ஷிப்பிங் பிசினஸுக்கும் கூட்டாக அந்த ஷிப்பிங் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பேற்கும் என்று அறிவித்த பிறகுதான் இந்த ஷிப்பிங் என்ற பிசினஸே நன்கு சூடு பிடித்து வளர ஆரம்பித்தது. கிராமங்களில் தலைமுறை தலைமுறையாக விவசாயம் நடக்கிறது. நாம் விவசாயம் நடப்பதை ஒரு ருட்டீன் விஷயமாக எடுத்துக்கொள்கிறோம். அது எந்த சிறப்பும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ஒரு கிராமத்தில் விவசாயம் சீராக ஒழுங்காக நடப்பது என்பது அதற்கு பின்னால் பலவித ஏற்பாடுகள் இருக்கின்றன. அந்த ஏற்பாடுகள் நம்முடைய கண்ணில் படுவதில்லை. அதனால் அதை நாம் சகஜமாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த ஏற்பாடு என்னவென்றால் அந்த விவசாயத்துக்கு பின்னால் ஒரு கல்வி சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்கிறது. அதாவது ஒரு கிராமத்தில் விவசாயம் நடக்கிறது என்றால் அந்த கிராமத்து சம்பந்தப்பட்ட எல்லோரும் கிராம சபாக்களில் ஒன்று கூடி சில முடிவுகளை எடுத்திருப்பார்கள். அந்த முடிவிற்கு அந்த ஊரே கட்டுப்பட்டு இருக்கும். அவை என்ன மாதிரி முடிவுகள் என்றால் அந்த முடிவுகள் எல்லாம் கீழ்கண்டவாறு இருக்கும். அதாவது நம் ஊரில் விவசாயம் நடக்கிறது என்றால் யாரும் திருடக்கூடாது, யாரும் ஆடு மாடுகளை விட்டு அடுத்தவர் நிலத்தில் மேய்க்கக்கூடாது, ஊரில் விவசாய வேலை நடக்கும்போது நம்மூர் ஆட்களை வெளியூரில் வேலைக்கு போகக்கூடாது, உள்ளூரில் வேலைக்கு கூப்பிட்டால் உள்ளூர் ஆட்களே அவைலபிளாக இருக்க வேண்டும், ஆற்று பாசனம் ஏரி பாசனம் என்று பாசனத்தை ஊர் நம்பியிருந்தால் வருகின்ற ஆற்று நீரையும் ஏரி நீரையும் தகராறு இல்லாமல் அவர்களும் பிரித்து பகிர்ந்து கொள்ள தெரிய வேண்டும், இது சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரக்கூடாது. இப்படியெல்லாம் ஒன்று கூடி சில பொதுப்படை தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றன. இந்த தீர்மானங்களுக்கு ஊரே கட்டுப்பட்டு இயங்குவதால்தான் எந்த ஒரு கிராமத்திலும் விவசாயமே ஒழுங்காக நடக்கிறது. இப்படி ஊர் கட்டுப்பாடு என்று ஒன்று இல்லாமல் யார் நிலத்தில் வேண்டுமென்றாலும் யாரும் புகுந்து பம்ப் செட்டை திருடுவான், பைப்பு குழாய் போன்ற இரும்பு சாமான்களை திருடுவான், ஆடு மாடுகளை கன்றுகளை எல்லாம் திருடுவான், விவசாயத்துக்கு உதவும் உபகரணங்களை எல்லாம் திருடுவான் என்ற நிலைமை இருந்தால் எந்த ஒரு விவசாயியும் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க கூட முடியாது. இரவு தூங்குகின்ற நேரம் வரும்பொழுது ஐயோ இந்த இரவு எவனாவது புகுந்து பம்ப் செட்டை கழட்டி கொண்டு போவானோ, பைப் செட்டை கழட்டி கொண்டு போவானோ, ஆடு மாடை ஓட்டி கொண்டு போவானோ, மம்டி கடப்பாறை எல்லாம் தூக்கி கொண்டு போவானோ என்று இப்படி பயந்து கொண்டு இரவில் தூக்கம் எல்லாம் கெட்டே விடும். ஆகவே ஒரு ஊரில் விவசாயிகள் எல்லாம் நிம்மதியாக தூங்குகிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊர் கட்டுப்பாடு என்று ஒன்று இருக்கிறதால் தான் ஊரில் தவறு நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஊர் கிராம சபாக்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பதால்தான் விவசாயமே ஒழுங்காக செய்ய முடிகிறது. பொறுப்புணர்வு என்று வரும்பொழுது அன்னை சொல்கின்ற ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது அன்னை கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஒன்றை அவர் வலியுறுத்துகிறார். பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒன்று நமக்கு தெரியும். இது என்ன கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது என்ன, அதை பற்றி அன்னை என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொள்ள நாம் ஆழமாக இருக்கலாம். பொதுவாக நாம் பொறுப்புணர்வு என்று புரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் டைரக்டாக ஒரு வேலையை செய்கின்றோமே, அந்த டைரக்டாக அந்த செய்கின்ற வேலையில் தான் நாம் பொறுப்பாக நடந்து கொள்வோமே தவிர, இந்த டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி இன்டைரக்டாக நாம் சம்பந்தப்பட்ட இடங்களில் எல்லாம் பொதுவாக யாரும் பொறுப்பாக நடந்து கொள்வதில்லை. ஒரு ஆபீஸில் ஒருவருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வேலையை அவர் சரியாக செய்யவில்லை என்றால், இது உங்களுடைய வேலை, நீங்கள் ஏன் ஒழுங்காக செய்யவில்லை என்று கேட்டால் அவர் அதற்கு பொறுப்பாக பதில் சொல்வார், ஆமாம் இது என் தவறு தான், இது என்னுடைய வேலையை நான் ஒழுங்காக செய்யவில்லை. ஆனால் இப்படி நினைத்து பாருங்கள், ஒருவர் ஒரு கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்டில் இருக்கிறார், அந்த டிபார்ட்மெண்டில் ஏதோ தவறு நடந்து விடுகிறது, அந்த தவறுக்கும் அவர் பொறுப்பேற்க சொன்னால் அவர் அதை அவர் எப்படி அந்த பொறுப்பை ஏற்பார்? பாருங்கள், இன்னும் நான் இருக்கின்ற துறையில் அவர் இருக்கிறார், அதுதான் எனக்கு தெரியுமே ஒழிய அவர் எப்பொழுது வேலைக்கு வருகிறார் போகிறார் இதெல்லாம் என் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. அவர் தவறு செய்திருந்தால் அவரை போய் கேளுங்கள், என்னிடம் வராதீர்கள், இதற்கு நான் பொறுப்பில்லை என்று தட்டி கழித்து விடுவார். அவர் அண்ணன் என்ன சொல்கிறார், கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்றால் நாம் டைரக்டாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற வேலைக்கு மட்டும்தான் நாம் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண வேண்டும் என்றில்லை. நாம் இருக்கின்ற இடங்களில், நாம் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒரு தவறு நடந்தாலே அதற்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும், அந்த தவறுக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் உண்டு, அது என்ன சம்பந்தம் என்று பார்த்து நாம் உள்ளே நம்மை சரி செய்ய வேண்டும், அதுதான் கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிறார். அண்ணன் என்பது இப்படி தங்களை நினைத்து பார்க்க வேண்டும், நாம் நேரடியாக சம்பந்தப்பட்ட வேலைக்குத்தான் நாம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நாம் இருக்கும் இடங்களில் நடக்கின்ற தவறுகளுக்கெல்லாம் கூட நாம் பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கிறோமா என்று பார்த்தால் அவரவருடைய மனநிலை அவரவருக்கு புரியும். உதாரணமாக ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ள, அது பெரிய கம்பெனி டிபார்ட்மெண்ட் என்பதால் அந்த அக்கவுண்ட்ஸ் செக்ஷனிலேயே 50 பேர் வேலை செய்வார்கள். 50 பேருக்கு ஒரு துறை தலைவர் என்று ஒன்று இருப்பார். அக்கவுண்ட் செய்தவர்கள் 50 பேரில் யாரேனும் ஒருவர் அக்கவுண்டிங்கில் தவறு செய்து விட்டார் அல்லது பணம் கையாடல் செய்து விட்டார் என்றால் இது துறை தலைவர் காதல் அப்பொழுது அவர் இப்படியும் பதில் சொல்லலாம், என்னுடைய டிபார்ட்மெண்ட் உண்மைதான், இருந்தாலும் அவர் என்ன அக்கவுண்ட் எழுதுகிறார் அதை பற்றி எனக்கு விவரம் தெரியாது, அவர் பணம் கையாட செய்திருந்தால் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது, அது அவரை பொறுத்த விஷயம், அது அவரிடமே கேளுங்க, என்னிடம் வராதீர்கள் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளவும் செய்யலாம். அதாவது அவர்தான் துறை தலைவர், இருந்தாலும் அவருடைய செக்ஷனிலேயே ஒருவர் தவறு செய்திருக்கிறார், பணம் கையாள செய்திருக்கிறார் என்றால் அதற்கு தான் பொறுப்பில்லை. ஏனென்றால் அவர் என்ன செய்கிறார் என்பதை தன்னிடம் சொல்லவில்லை. அவர் ஏதோ திருட்டுத்தனமாக ரகசியமாக ஒரு வேலை செய்துவிட்டு அதற்கு நான் பொறுப்பில்லை என்று கட்டி கழிக்கிறார். இப்படி தட்டி கழிக்கின்ற துறை தலைவர்களும் இருக்கிறார்கள். அல்லது இதற்கு எதிர்மாறாக எனக்கு தெரிந்து நடக்கிறதோ தெரியாமல் நடக்கிறதோ, ஆனால் என்னுடைய துறையில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஒரு தவறை செய்திருக்கிறார் என்றால் அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன், கையாளம் செய்திருக்கிறார், அந்த நஷ்டத்தை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். அது அவருடைய தவறு என்று சொல்வதற்கில்லை, அது என்னுடைய தவறு என்று கொள்ளணும். என்ன, நான் தான் துறை தலைவர், என்னுடைய பொறுப்பின் கீழ் தான் இங்கே வேலை நடக்கிறது, அதனால் அது எனக்கு தெரியாமல் நடந்தது என்று சொல்வது எனக்கு சரியில்லை. தெரிந்து நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ இதற்கு நான் முழு பொறுப்பு ஏற்கிறேன் என்று சொல்லி அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்கின்ற துறை தலைவர்களும் உண்டு. இப்படித்தான் அன்னை தான் சம்பந்தப்பட்ட இடங்களில் எல்லாம் பொறுப்புணர்வை அன்பர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு அன்னை என்பர் நாள் இன்னொருத்தர் வீட்டுக்கு விருந்தாளியாக செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் சென்று தங்குவது ஒரு வெறும் 2 நாட்கள் தான். அந்த 2 நாட்களில் இவர் யாருக்கு விருந்தாளியாக சென்றாரோ அங்கே கணவன் மனைவி இடத்தில் பெரிய தகராறு வெடிப்பதாக வைத்துக் கொள்வோம். நியாயமாக பார்த்தால் தகராறு அந்த கணவன் மனைவிக்கு இடையே வெடித்திருக்கிறது. இவர் விருந்தாளியாக போய் சேர்ந்திருக்கிறார். அங்கே நடந்த தகராறுக்கும் தனக்கும் ஒரு பொறுப்பு, தனக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்று அவர் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ நான் எதிர்த்தியாக போய் சேர்ந்தேன், அந்த நேரம் பார்த்து அவர்களுக்கிடையே பெரிய தகராறு வெடித்திருக்கிறது, இதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும், இது தெரியாதனமாக வந்துவிட்டேன், இந்த இடத்தில் தகராறு நடக்கிறது என்றால் இங்கே நான் விருந்தாளியாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு சாப்பிட்டு சொல்லிக் கொண்டு வேகமாக வெளியேறி விடுகிறேன் என்று அவர் வெளியேறதான் செயல். அந்த அளவிற்கு தான் எவரும் செய்வார்கள். ஆனால் இவர் அன்னை என்பராக இருக்கின்ற இடத்தில் இவர் சற்று யோசிக்க வேண்டும். நாம் விருந்தாளியாக வந்திருக்கிறோம், எதிர்பாராத வகையில் கணவன் மனைவி இடத்திலே ஒரு தகராறு வெடிக்கிறது. அப்படி என்றால் அந்த தகராறுக்கும் நான் இங்கே இருப்பதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. என் மனதில் விசாரம் இல்லாமல் அவர்களிடையே அந்த தகராறு வராது. அந்த டிசார்மை எனக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அந்த டிசார்மை எடுப்பதற்கு என்னால் முயற்சி நான் எடுக்கிறேன் என்று அவர் டெல்லியில் நிகழும் தகராறை தன்னுடைய உள்மனதின் பிரதிபலிப்பாக எடுத்துக்கொண்டு அமைதியாக அன்னை அழைத்து தன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த டிசார்மை எடுத்தார் என்றால் திடீரென வெடித்த அந்த கலவரம், அந்த தகராறு இவருடைய கட்டுப்பாட்டிற்கு வரும். கலவரம் மறைந்து மீண்டும் சுமூகம் எழும். அல்லது நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாம், ஒரு அன்னை என்பர் புதிதாக ஒரு கம்பெனியின் வேலைக்கு சேர்கிறார். இவர் வேலையை சேர்ந்த ஒரு சில நாட்களிலேயே அதுவரை ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருந்த கம்பெனியில் திடீரென்று ஸ்ட்ரைக், ஆர்ப்பாட்டம், கலாட்டா என்றெல்லாம் நடக்கிறது. ஒழுங்காக வேலைக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று வேலைக்கு வர மறுக்கிறார்கள். கம்பெனிக்கு எதிரே கோஷம் எல்லாம் போடுகிறார்கள் என்றால் இந்த அன்னை என்பர் இந்த தகராறுக்கும் தான் அங்கு வந்து சேர்ந்திருக்கும் தொடர்பே இல்லை என்று பேசுவது சரியில்லை. ஒழுங்காக இயங்கிக் கொண்டு இந்த கம்பெனி தான் சேர்ந்த 1 நாட்களிலேயே இங்கே தகராறு வருகிறது என்றால் தனக்கும் அந்த கம்பெனி நடக்கின்ற ஸ்ட்ரைக்குக்கும் சம்பந்தம் உண்டு என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் மனதில் இருக்கின்ற எது இந்த தகராறை கம்பெனியில் வெளியே கொண்டு வந்தது என்று பார்த்து அந்த தகராறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தம்முடைய மனதிலிருந்து அகற்றினார் என்றால் கம்பெனியில் வெடித்த ஸ்ட்ரைக் பந்த் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஆகவே நாம் இருக்கின்ற இடங்களில் நடக்கின்ற தவறுகளுக்கெல்லாம் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, அது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்ற மனோபாவத்தை தான் அன்னை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அன்னை பகவானும் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இரண்டாம் உலக போர் வெடித்த பொழுது அன்னையும் பகவானும் அதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்றார்கள். அவர்கள் அமைதியாக உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் புதுவையில் ஒரு ஆசிரமம் நிறுவி அவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உலக போர் வெடித்தால் அதற்கு இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று யார் எதிர்பார்ப்பார்கள்? யாரும் எதிர்பார்க்கவில்லை. யாரும் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ அன்னையும் பகவானும் நாங்கள் பூமியில் இருக்கும் பொழுது பூமி திருவுரு மாற வேண்டும் என்று நாங்கள் யோகம் செய்யும் பொழுது இப்படி ஒரு உலக போர் வெடிக்கிறது என்றால் அந்த போருக்கும் எங்களுக்கும் தொடர்பு உண்டு, நாங்கள் அந்த போருக்கு தார்மீக பொறுப்பேற்கிறோம். இல்லை சக்திகளை தீய சக்திகளை எதிர்த்து தங்களுடைய எதிர்ப்பை இப்படி வெளிப்படுத்துகின்றன என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே தீய சக்திகளை முறியடிக்க எங்களால் எங்களுக்கு தெரிந்த ஆன்மீக முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் என்று அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று உள்ளே தங்களுடைய உள்ளே சில முயற்சிகள் எடுத்து அந்த உலக போரை ஒரு வெற்றிகரமான ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். பகவான் இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில் மூலமாக தன்னுடைய ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி நேச நாடுகள் வெற்றி பெற செய்தார். அன்னையும் ஹிட்லரை ஏவி கொண்டிருந்த ஹிட்லரை பயன்படுத்திக் கொண்டிருந்த ஒரு அசுர சக்தியை, லார்ட் ஆஃப் ஃபால்ஸ்வுட் என்ற அசுர சக்தியை ஒரு சூட்சும உலகத்தில் முறியடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தார். ஆகவே உலகப்பு நடக்கும்பொழுது மேலோட்டமாக அதில் சம்பந்தமே இல்லாதே என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த பகவானும் அன்னையும் தங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் உண்டு என்று தானாகவே யாரும் கேட்காமலே பொறுப்பெடுத்து அதற்குண்டான வேலைகளை அவர் செய்கிறார்கள். அது அதுதான் அன்னை சொல்கின்ற அந்த கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது, நாங்கள் ஏதேனும் செய்துதான் தீருவோம். இறை சக்திகளுக்கு எதிராக தீய சக்திகள் நடத்துகின்ற இந்த எதிர்ப்பை நாங்கள் முறியடிப்போம் என்று அவர்களே முன்வந்து அந்த பொறுப்பை ஏற்று அவர்கள் அதை அழகாக செய்தார்கள். இப்படி கான்சியஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியை வெளிப்படுத்துவர்களும் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் நம் நாட்டு அரசியல் சூழ்நிலையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். விமான விபத்து நடக்கிறது, ரயில் விபத்து நடக்கிறது, எதிர்கட்சிகள் இந்த விமான விபத்துக்கு பொறுப்பேற்று சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். ரயில் விபத்து நடப்பதற்கு பொறுப்பேற்று ரயில்வே துறை மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த அமைச்சர்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க முடியாது, இதற்கெல்லாம் ராஜினாமாவெல்லாம் செய்ய முடியாது, இது என்னுடைய தவறே இல்லை, சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டேஷனுடைய தவறு, சம்பந்தப்பட்ட அந்த பைலட் செய்த தவறு, இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் காட்ட முடியாது என்று பகிரங்கமாக மறுத்து ராஜினாமா செய்ய மறுப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இதுவும் இருக்கிறது, அதுவும் இருக்கிறது. பொறுப்புணர்வு என்ற பேச்சை நாம் எடுக்கும் போதே நமக்கு நினைவுக்கு வருவது மிஸ்டர் பென்னட் தான். பொதுவாகவே எங்கேனும் ஒரு தவறு நடந்துவிட்டது என்றால் அடுத்தவர் மேல் பழியை போட்டு இவர் தான் இந்த தவறுக்கு காரணம், நான் காரணம் இல்லை என்று அடுத்தவர் மேல் பழியை போட்டு தப்பித்துக் கொள்ளதான் எவரும் முயற்சி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மிஸ்டர் பென்னட் அவர்களுக்கு வருகிறது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இடியா ஓடி போய் விடுகிறாள். இந்த நேரத்தில் பென்னட் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் உடனே மிஸ்ஸஸ் பெனட்டை சுட்டிக்காட்டி இடியா ஓடி போன காரணமே இவர்கள்தான், இவர்கள் இடியாவை சரியாக வளர்க்கவில்லை, அவளுக்கு தவறான ஆசைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அவள் மனதில் தவறான ஆசைகளை எல்லாம் தூண்டிவிட்டார், இவர்கள் காட்டிய அந்த டெம்டேஷனில் தான் இடியா வீட்டை விட்டு ஓடி போயிருக்கிறாள், தவறெல்லாம் இவருடையதுதான் என்று கண்டபடி மிஸ்ஸஸ் பெனட்டை திட்டி தன் மேல் எந்த தவறும் இல்லாதபடி அவர் தப்பித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சாதாரண ஆண்மகன் என்றால் இந்த மாதிரி நேரங்களில் இப்படித்தான் மனைவி மேல் பழியை போட்டு தான் தப்பித்துக் கொள்ளும் முயற்சி செய்திருப்பார். ஆனால் மிஸ்டர் பென்னட் அந்த மாதிரி மிஸ்ஸஸ் பென்னட் மேலும் தான் தவறு இருக்கிறது, அவர்தான் லிடியாவை கெடுத்தார், அவர்தான் லிடியாவை சரியாக வளர்க்கவில்லை, அதை செய்தார் இதை செய்தார் என்று அவர் மேல் பழியை போட்டு தான் தப்பித்துக் கொள்ள முயற்சி எடுக்கவில்லை. இத்தனை நாள் குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கிக் கொண்டிருந்தவர் இன்று திடீரென்று ஏதோ ஒரு பொறுப்புணர்வு ஆவேசம் எல்லாம் வந்து லிடியா ஓடி போனதற்கு நான் முழு பொறுப்பு ஏற்றுக் கொள்கிறேன், தவறு என்னுடையதுதான், நான் என் பெண்களை கண்டிப்பாக கட்டுப்பாட்டுடன் வளர்க்கவில்லை, அவர்களுக்கு எல்லை மீறிய சுதந்திரத்தை வழங்கிவிட்டேன், அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி விட்டார்கள், இனிமேலாவது நான் வீழ்த்துக் கொள்கிறேன், எந்த ஆபீசரும் இனிமேல் என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் பெண்களும் அவர்கள் இஷ்டப்படி எல்லாம் குறிப்பிட்ட இடத்துக்கெல்லாம் டான்ஸ் ஆட போகக்கூடாது, இனிமேல் என் வீட்டுக்குள் ஒரு கட்டுப்பாட்டை நான் நிலைநாட்டுவேன் என்று பொறுப்புணர்வுடன் பேசுகிறார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அடுத்தவர் மேல் பழியை போடாமல் நான் தான் குடும்ப தலைவன், ஆகவே என் பெண் தவறு செய்கிறாள் என்றால் அந்த அதற்குண்டான பொறுப்பு என்னை சேர்ந்தது, தாயாரை நான் குறை சொல்ல விரும்பவில்லை என்று பெருந்தன்மையாக சொல்கிறாரே அதுதான் பொறுப்புணர்வு. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வை அவர் வெளிப்படுத்தியதால் தான் கதையில் வாழ்க்கை அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது, ஓடி போன பெண் வீணாகாமல் முறையாக திருமணம் செய்து கொண்டு வந்து அவர் முன் நிற்கிறார். தன்னுடைய பொறுப்புணர்வை அவர் வேறொரு இடத்திலும் மிகவும் அழகாகவே வெளிப்படுத்துகிறார். அதாவது அவருக்கு விஷயத்தை சொல்கிறார்கள், மிஸ்டர் கார்டினர் தான் லிடியாவின் திருமணத்தை நடத்தி வைத்தார், அதற்கு 6,000 பவுண்ட் செலவாகி இருக்கிறது என்ற விஷயத்தை அவர் காதில் போடுகிறார்கள். அந்த நேரத்திலும் அவர் சரி குடும்பத்துக்கு ஏதோ கஷ்டம் வந்து விட்டது, என்னுடைய பிரதர்லா பெரிய மனது பண்ணி இந்த செலவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், தக்க நேரத்தில் தக்க ஒரு உதவி செய்திருக்கிறார், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்று சொல்லி அதோடு அவர் முடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி அந்த விஷயத்தை அந்த மாதிரி அவர் விடவில்லை, நடந்திருப்பது என்னுடைய மகளின் திருமணம், அது லண்டனில் நடந்தால் என்ன, வேறு ஒரு இடத்தில் நடந்தால் என்ன, நியாயமாக அது என்னுடைய செலவாக இருக்க வேண்டும், ஒரு அவசரத்துக்கு என்னுடைய பிரதர்லா அந்த செலவை செய்திருந்தாலும் அந்த 6,000 பவுண்ட் செலவை நான் கடனாகவே நினைக்கிறேன், அந்த கடனை எப்பாடுபட்டாவது நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன், உடனே கொடுக்க முடியாது என்றாலும் இன்ஸ்டால்மெண்டாக நான் எப்படியும் அந்த கடனை அடைத்து விடுகிறேன் என்று அவர் ஒரு பொறுப்புணர்வோடு பேசுகிறார். அவருடைய வருமானத்துக்கு 6,000 பவுண்டை சேமித்து அவர் அந்த கடனை திருப்பி கொடுப்பது என்றால் சாதாரண விஷயமே இல்லை, அது மிக சிரமமான காரியம் என்று நன்றாக அவருக்கு தெரிகிறது. இருந்தாலும் அதுதான் முறை, அதுதான் சரி என்ற ஒரு இடத்தில் இருந்து அவர் பேசுவதால் வாழ்க்கை அவருக்கு அதற்கேற்றபடி ஒரு வெகுமதியை அளிக்கிறது. அதனால் என்ன வெகுமதி என்றால், இப்படி ஒரு சிறந்த பொறுப்புணர்வை இவர் வெளிப்படுத்துவார் என்று முன்கூட்டியே வாழ்க்கைக்கு தெரிந்திருப்பதால் தான் தார்சியின் வாழ்க்கை என்ன செய்கிறது, இந்த முழு கல்யாண செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை யாரும் திருப்பி தர வேண்டாம், இந்த செலவெல்லாம் என்னுடைய என்னை சேர்ந்ததாக இருக்கட்டும், பெண்ணின் தாப்பனாரோ பெண்ணின் அங்கிளோ யாரும் இந்த கண்ணை திருப்பி தர வேண்டும் என்று முன்கூட்டியே அவன் அறிவித்து விடுகிறான். வாழ்க்கையில் அப்படி ஒரு இடம் இருக்கிறது. அதாவது நாம் பொறுப்புணர்வோடு எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நாம் நடந்து கொள்கின்ற பட்சத்தில், சாதாரணமாக நாம் திருப்பி தர வேண்டும் என்று இருக்கின்ற ஒரு தொகையை சம்பந்தப்பட்டவர்கள் இங்கே இதை திருப்பி தரவே வேண்டியதில்லை என்று அவர்கள் பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்து விடுவார்கள். அப்படித்தான் டார்சியும் மிஸ்டர் பென்னட் இந்த 6,000 பவுண்டு கடனை திருப்பி தர வேண்டியதில்லை என்று பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்து விடுகிறார். பொறுப்புணர்வு என்றால் பொறுப்பை நாம் விட்டுக்கொண்ட பிறகு எத்தனை கிரமங்கள் வந்தாலும் அதை அந்த பொறுப்பை தட்டி கழிக்காமல் வெற்றிகரமாக இறுதி வரை சமாளித்து அதை வெற்றிகரமாக முடிப்பதுதான் பொறுப்புணர்வு என்று நான் சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக ஒரு எஸ்டேட்டுக்கு ஒரு மேனேஜர் பொறுப்பை ஏற்க ஒரு முன் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 2-3 வருடங்கள் அந்த பொறுப்பை சிறப்பாகவே அவர் நிறைவேற்றுகிறார். அதன் பிறகு எதிர்பாரா விதமாக ஒரு புயல் அடிக்கிறது, மரங்கள் எல்லாம் முறிந்து விடுகின்றன, மின்வெட்டு வருகிறது, செடி கொடிகளுக்கு சரியாக தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை, புயலால் இந்த எஸ்டேட் நாசமாகிவிட்டது, இனிமேல் இவர்களால் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டு வேலையாட்கள் எல்லாம் ஒழுங்காக வேலைக்கு வருவதில்லை, அவர்கள் எல்லாம் வேறு வேலையை தேடிக்கொண்டு போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மேனேஜர் பொறுப்பில் இருக்கின்றவர் அவர் முதலாளியிடம் வந்து, இந்த எஸ்டேட் நிர்வாகத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது உண்மைதான், ஆனால் 2 வருடங்கள் சீராக ஒழுங்காக எல்லாம் நடந்து கொண்டது, இப்போது எல்லாம் நிலைமை தலைகீழ மாறிவிட்டது, புயல் அடித்து விட்டு புயல் அடித்து மரங்கள் எல்லாம் முடிந்து விழுந்து விட்டன, உற்பத்தி மிகவும் குறைந்து விட்டது, எஸ்டேட்டில் சரியான வருமானம் இல்லை, இந்த எஸ்டேட் நொடித்து போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டு வேலையாட்கள் எல்லாம் ஒழுங்காக வேலைக்கு வராமல் அவர்கள் வேறு வேறு வேலையை தேடிக்கொண்டு போய்விட்டார்கள், செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை, வேலைக்கு ஆளை கூப்பிட்டால் ஆள் வருவதில்லை, உற்பத்தி குறைந்து போய்விட்டது, எஸ்டேட்டில் வருமானத்தை உண்டு முடியவில்லை, இதெல்லாம் என்னுடைய கையை மீறிய விஷயங்கள், இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த காலகட்டத்தில் என்னால் எதையும் சமாளிக்க முடியவில்லை, என்னை விட்டுவிடுங்கள் நான் போகிறேன் என்று அவர் சொன்னால் அவர் சொல்வது நியாயமாக இருக்கலாம், ஆனால் பொறுப்புணர்வுக்கு அது ஒரு அழகான ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்படி எஸ்டேட் எதிர்பாராத விதமாக நஷ்டத்தில் மூழ்கி இருந்தாலும் அந்த மேனேஜர் முதலாளியிடம், சார் எதிர்பாராத விதமாக இதெல்லாம் நடந்துவிட்டது, எஸ்டேட் நஷ்டத்தில் மூழ்கிவிட்டது, இருந்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு போவதாக இல்லை, வாழ்க்கையில் லாபம் வரும் நஷ்டம் வரும் இதெல்லாம் மாறி மாறிதான் வரும், இதெல்லாம் இயற்கையில் உண்டானது, ஆகையால் நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன், மின்வெட்டு வருகிறது பம்ப் செட்டை இயக்க முடியவில்லை பரவாயில்லை, நீங்கள் டீசல் ஜெனரேட்டராவது வாங்கி கொடுங்கள், நான் டீசலை ஊற்றி டீசல் ஜெனரேட்டர் மூலம் பம்ப் செட்டை இயக்கி செடி கொடுக்கிற தண்ணீர் பாய்ச்சுகிறேன், நிறைய மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்து விட்டன, அதனால் உற்பத்தி குறைந்து விட்டது, ஒரு 2 வருடங்கள் எப்படியாவது நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் புதிய கன்றுகளை வாங்கி நடுகிறேன், டீசல் ஜெனரேட்டரை வைத்து தண்ணீர் இறைத்து அந்த செடி கொடிகள் அந்த செடிகள் இளம் கன்றுகளை எல்லாம் வளர்க்கிறேன். 2 வருடத்தில் அந்த கன்றுகள் எல்லாம் வளர்ந்து மரமாகிவிடும். அதன் பிறகு பழைய நெஸ்டேட் பழைய நிலைமைக்கு வந்துவிடும். பழைய லாபத்தை நான் மீண்டும் கொண்டு வருகிறேன். 2 வருடங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் பதில் சொன்னார் என்றால், அது உண்மையிலே ஒரு பொறுப்பான ஒரு எஸ்டேட் மேனேஜருக்கு உரிய பதில். அப்படி சொல்பவர் தான் ஒரு பொறுப்பாளி என்று நாம் சொல்லலாம். அப்படி சொல்வதுதான் பொறுப்பாளி. இதற்கு பதிலாக சிரமம் என்று வந்தாலே இதெல்லாம் என் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆளை விடுங்கள், நான் போகிறேன் என்று சொல்கிறாரே, அவர் பொறுப்பானவராக அவரை நாம் பொறுப்பாளி என்று நாம் சொல்வதற்கே இல்லை. வைத்து பார்க்கும்போது நல்ல பொறுப்பாளி என்று ஒருவர் பெயர் எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட இம்மாதிரி ஆபத்துகளையும் சிரமங்களையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் உள்ளவர்களால் தான் நல்ல பொறுப்பாளி என்று பெயரை எடுக்க முடியும் என்று தெரிகிறது. எல்லாம் சௌகரியமாக சீராக இருந்தால் நான் பொறுப்பில் சந்தோஷமாக இருப்பேன். சிரமம் என்று வந்துவிட்டால், எதிர்பாராத சிக்கல் என்று வந்துவிட்டால் உடனே பொறுப்பிலிருந்து பொறுப்பை தட்டி கழித்து விலகி விடுவேன் என்று சொல்பவராக இருந்தால், அப்படிப்பட்டவர்களா எப்படி சிரமங்களை சமாளித்து ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரியாக செயல்படவே முடியாது. ஆகவே பொறுப்பாளி என்று பெயர் எடுக்க ஒருவர் விரும்பினால் கூட தைரியசாலியாக இருந்தால்தான் அந்த பொறுப்புணர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இப்போது நமக்கு தெரிகிறது. 2 உலகப் போரின் சமயத்தில் பகவான் இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சிலை தன்னுடைய ஆன்மீக சக்திக்கு கருவியாக பயன்படுத்தினார் என்று தெரிய வரும்போது ஆசிரமவாசிகள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். பகவானுக்கு அந்த ஈவினிங் டாக்ஸ் என்று ஒன்று மாலை நேரத்தில் ஈவினிங் டாக்ஸ் நிகழ்த்துவார். அந்த சமயத்தில் பக்தர்கள் அவரை வினாவினார்கள், இங்கிலாந்து நம் நாட்டுக்கு எதிரி, அதுவும் குறிப்பாக சர்ச்சில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதே அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இப்படிப்பட்ட சர்ச்சிலை உங்களுடைய ஆன்மீக பணிக்கு கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றதே, ஏன் இவர் தான் கிடைத்தாரா, இவருக்கு பதிலாக பிரெஞ்சு அரசியல்வாதி யாரேனும் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். அதற்கு பகவான் பின்னொரு மாதிரி பதிலளித்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், ஆங்கிலேயர்களுக்கு தைரியம் இருக்கிறது, ஹிட்லர் மிரட்டுகிறான் என்பதால் இங்கிலாந்து நாட்டவர்கள் அடிபணிந்து போகவில்லை, சரண்டர் ஆகவில்லை. ஆனால் பிரெஞ்சுக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இங்கிலாந்து அட்டாக் பண்ணிய உடனேயே 3 வாரங்களில் பிரான்ஸ் தேசம் அடிபணிந்து விட்டது, சண்டையே போடவில்லை, சரியான பதிலடி கொடுக்கவில்லை, அப்படியே முடங்கி போய் கை கொட்டி கொண்டு பணிந்து போய் விட்டார்கள். இவர்களுக்கு கேரக்டரே இல்லை, கேரக்டரே இல்லாத இவர்களை நான் எப்படி என்னுடைய ஆன்மீக கருவியாக பயன்படுத்துவது, இதற்கு பதிலாக இங்கிலாந்து நாட்டவரை பாருங்கள், சண்டை போட வந்தாலுமா நாங்கள் அடிபணிய மாட்டோம், கடைசி மூச்சு உள்ளவரை போராடுவோம், இங்கே எவரிடமும் சரண்டர் என்ற பேச்சே வெளிவராது என்று தைரியமாக பேசுகிறார்கள். இவர்களிடம்தான் கேரக்டர் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டு பிரதமரான சர்ச்சிலை என்னுடைய ஆன்மீக சக்திக்கு கருவியாக பயன்படுத்துவது தவறே இல்லை, நான் எடுத்தது சரியான முடிவுதான் என்று அவர் வாதிட்டார். ஆகவே வாழ்க்கையில் நெருக்கடிகள் என்று வந்தால், ஆபத்து என்று வந்தால் சமாளிப்பதற்கு தைரியம் மிகவும் தேவைப்படுகிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. ஏனென்றால் வாழ்க்கை சீராக எப்பவும் இயங்குவதில்லை, அதில் மேடும் இருக்கும், பள்ளங்களும் இருக்கும், எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், வாழ்க்கை அப்படி ஒரு ஆபத்து நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. தைரியம் தேவைப்படும் இடங்கள் வாழ்க்கையில் ஏராளமாக வருகின்றன. உதாரணமாக ஒருவருக்கு சீரியஸாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து விடுகிறது என்று, ஒரு கேன்சர் வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேன்சரிலிருந்து ஜெயித்து நான் பிழைக்க முடியும் என்று அவர் தைரியமாக முதலில் நம்ப வேண்டும். அந்த தைரியம் எல்லோருக்கும் வராது. கேன்சர் என்று கேள்விப்பட்டாலே அப்படியே மனம் உடைந்து போய் விடுவார்கள், பிழைக்க மாட்டோம் என்று ஆரம்பத்திலே முடிவு செய்து விடுவார்கள். அடுத்ததாக தான் நடத்தி கொண்டிருந்த தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் வந்து விட்டது. பெரிய நஷ்டமாக இருந்தாலும் இந்த நஷ்டத்திலிருந்து தன்னால் மீள முடியும் என்று தைரியமாக நம்ப வேண்டும். அந்த தைரியம் எல்லோருக்கும் இருக்காது. ஐயோ, இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்து விட்டதா, இதிலிருந்து எப்படி மீள்வது, இனிமேல் கம்பெனி இழுத்து மூட வேண்டியதுதான், நான் செய்வதற்கு கொண்டு இல்லையென்று கையை விரித்து விடுவார்கள். அம்மாதிரி நன்றாக பழகி கொண்டிருந்த ஒரு நட்புறவு டிசார்மணி வந்து முறிந்து விட்டது என்றால், அந்த பழைய நட்புறவை மீண்டும் கொண்டு வர முடியும், அந்த டிசார்மணி விளக்கமையும் பழைய ஹார்மோனி கொண்டு வர முடியும் என்று தைரியமாக நம்புவதற்கு நிறைய பேர் முன்னுற மாட்டார்கள். நன்றாக பழகிதான் கொண்டிருந்தார், ஆனால் என்னமோ தெரியவில்லை, ஒரு டிசார்மணி வந்து விட்டது. இப்போது வீட்டுக்கு வருவதில்லை, பேசுவதில்லை, வீதியில் பார்த்தாலும் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார். பழைய நட்பை கொண்டு வர முடியும் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை, போனது போனதுதான் என்று சோர்ந்து போய்விடுவார். ஆக பெரிய வியாதி வந்தாலும் சரி, பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி, பெரிய டிசார்மனி வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஜெயித்து பழையபடி சாதிப்போம், பழையபடி நன்றாக இருப்போம் என்று நம்புவதற்கு நிறைய தைரியம் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் தொழிலதிபராக செயல்படுகிறார் என்றாலே அவரை நான் மிகவும் தைரியசாலி என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் ஒரு தொழில் நடத்துவதில் அவ்வளவு சிரமங்கள் எதிர்பாராமல் வருகின்றன. எல்லாவற்றையும் வெற்றிகரமாக சமாளித்து ஒருவர் தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவரை தைரியசாலி என்று சொல்லாமல் வேறு எப்படித்தான் சொல்வது? உதாரணமாக ஒரு தொழில் நடத்த வேண்டும் என்றால் அது ஒரு சாதாரண வேலையே இல்லை. ஒரு ஃபேக்டரி செட்டப் செய்து ஒரு தொழில் நடத்த வேண்டும் என்றால் முதலில் அந்த வேலைக்கு ஆட்கள் ஒழுங்காக வர வேண்டும். ஒரு ஆர்டரை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆர்டருக்கு தேவைப்பட்ட கச்சா பொருட்கள் எல்லாம் உரிய நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும். இரண்டாவது, ஆட்கள் வேலைக்கு வந்தால் மட்டும் போதாது, அந்த ஆட்கள் வருகின்ற நேரத்தில் மின் சப்ளை இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வேலையை ஒழுங்காக செய்ய முடியும். ஆட்கள் வந்து விட்டார்கள் ஆனால் மின் சப்ளை இல்லை என்றால் அவர்கள் வேலை எப்படி செய்வது? அவர்கள் வந்தது வீணாகிவிடும். ஆக ஆட்கள் வேலைக்கு வந்தால் மட்டும் போதாது, அவர்கள் வந்த நேரத்தில் மின் சப்ளை ஒழுங்காக அவர்கள் வேலை செய்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வேலைக்கு ஆட்கள் வந்து விட்டால் மட்டும் போதாது, அவர்கள் வேலையை தரமாக செல்ல தெரிந்திருக்க வேண்டும். வந்தார்கள், வேலையை ஏனோ தானோ என்று செய்திருக்கிறார்கள், ஆனால் ப்ராடக்ட் சப்ஸ்டாண்டர்ட் ஆகிவிட்டது, சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டை நம்மால் சேல்ஸ் பண்ண முடியவில்லை என்றாலும் அப்படி பார்த்தாலும் நஷ்டம் தான் வருகிறது. ஆகவே வருகின்ற ஆட்கள் வேலையை தரமாக செய்ய தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு ஆர்டர் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த ஆர்டரை உரிய நேரத்தில் டெலிவரி செய்ய நம்மால் முடிய வேண்டும். குறித்த நேரத்தில் ஆர்டரை டெலிவரி செய்ய வேண்டும் என்றால் வேலை செய்வதற்கு உண்டான ரா மெட்டீரியல் எல்லாம் உரிய நேரத்தில் நம்மால் வாங்க முடிய வேண்டும். நாம் ஆர்டருக்கு ஒரு பிரைஸ் கோட் பண்ணுகிறோம் என்றால் அந்த பிரைஸுக்கு உட்பட்டு பொருட்கள் எல்லாம் நமக்கு மலிவான விலை கிடைக்க வேண்டும். ஆர்டருக்கு நாம் ஒரு பிரைஸை கோட் பண்ணிவிட்டோம், அதன் பிறகு கச்சா பொருட்களின் விலை எல்லாம் கண்ணா பின்னா என்று ஏறிவிட்டன என்றால் ஆர்டரை போட்டவரிடம் நான் 500,000 ரூபாய் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்தேன், ஆனால் இன்று கச்சா பொருட்களின் விலை எல்லாம் பயங்கரமாக ஏறிவிட்டன, 500,000 என்ன டெலிவரி செய்ய முடியாது, 800,000 தான் இப்பொழுது விற்க முடியும் என்றால் அவர் ஒத்துக்கொள்வாரா? இல்ல என்ன கொட்டேஷன் பண்ணி கொடுத்தீர்களோ அந்த கொட்டேஷனை தான் நீங்கள் மதிக்க வேண்டும். கொட்டேஷன் இந்த இந்த கட்டில் நான் மாற்றினா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆர்டரை கேன்சல் செய்து விடுகிறேன் என்றார். ஆக தொழில் நடத்துவது என்று நாம் வந்தோம் என்றால் எதுவுமே நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆட்கள் வேலைக்கு ஒழுங்காக வருவதோ, மின் சப்ளை வேலை செய்கின்ற நேரத்தில் கிடைப்பதோ, கச்சா பொருட்கள் உரிய நேரத்தில் நமக்கு அவைலபிளாக இருப்பதோ, வருகின்ற வேலை ஆட்கள் தரமாக வேலையை செய்ய தெரிய தெரிய தெரிந்தவர்கள் என்பதோ, கச்சா பொருட்களின் விலை கண்ணா பின்னாவென்று ஏறாமல் இருப்பதோ, கடன் வாங்கி முதலீடு செய்து தொழில் செய்கிறோம் என்றால் அந்த வாங்கிய கடனுக்கு குறித்த தேதியில் ஒழுங்காக நாம் வட்டி செலுத்த முடிய வேண்டும். வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியவில்லை என்றால் அறிவிப்பை தகராறாகி கம்பெனி நாம் ஒழுங்காக நடத்த முடியாத நிலைமைக்கு வந்துவிடுவோம். ஆக இப்படி பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த தொழில்துறையில் இன்று இத்தனை பேர் தொழிலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், நிலைமை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை நான் தைரியசாலிகள் என்றுதான் சொல்வேன். மேலும் இன்றைய சமுதாயத்தில் தைரியமாக நாம் வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறையவே வருகின்றன. குறிப்பாக இன்று மிடில் கிளாஸ் பெற்றோர்களுடைய நிலைமைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய உயர்கல்வி படிப்பு என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாகிவிட்டது. உயர்கல்வி படிப்பு செலவு என்பது அந்த அளவுக்கு பயங்கரமாக ஏறியிருக்கிறது. மருத்துவ கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரியில் பேமெண்ட் ஷீட் வாங்க வேண்டும் என்றால் பல லட்சங்கள் செலவாகின்றன. அதுவும் நல்ல டிமாண்ட் உள்ள சில ப்ரொஃபஷனல் கோர்ஸில் எம்ஏ போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் சீட் கிடைக்க வேண்டும் என்றால் 1 கோடி கூட செலவாகிறது என்று சொல்கிறார்கள். பல லட்சங்கள் ஆனாலும் 1 கோடி ஆனாலும் இன்றைய மிடில் கிளாஸ் பெற்றோர்கள் எப்படியோ அந்த பணத்தை தயார் செய்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அது ஒரு மிகவும் தைரியமான மனநிலையைத்தான் காட்டுகிறது. இப்படி தைரியமாக இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்காமல் பல லட்சங்கள் செலவு செய்துதான் உன்னை படிக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த படிப்பு உனக்கு அவசியம் இல்லை, பேசாமல் ஆர்ட்ஸ்ல ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி எடுத்துக்கொண்டு போய்விடு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் மறந்தே விடு என்று பெற்றோர்கள் சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் உனக்கு இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் பிடித்திருக்கிறது, அதற்கு இவ்வளவு செலவாகிறது என்றால் பரவாயில்லை, அந்த செலவை நான் தைரியமாக சமாளிக்கிறேன் சந்திக்கிறேன் என்று அவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் அந்த பணத்தை எல்லாம் தயார் செய்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் என்றால் என்னை பொறுத்தவரை அவர்கள் தைரியசாலிகள் தான். இன்றைய காலகட்டத்தில் கூட காதல் திருமணம் செய்யும் பெண்களை தவறாக பேசுகின்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை காதல் திருமணம் செய்கின்ற பெண்களை நான் தைரியசாலிகள் என்றுதான் சொல்வேன். பெற்றோருடைய எதிர்ப்பை மீறி வேறு ஜாதியில் பிறந்த ஒரு ஆண்மகனை கைப்பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த பெண்ணுக்கு சற்று மனோதைரியமும் துணிச்சலும் இருந்தால்தான் முடியும். பொதுவாக ஆண்களை எல்லாம் எந்த பெண்ணும் நம்பவே முடியாது. அவர்கள் சிற்றின்பத்திற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் தான் பெண்களோடு பழக முன் வருவார்களே ஒழிய கல்யாண பேச்சை எடுத்தாலே தட்டி கழிக்கத்தான் பார்ப்பார்கள். பெண்களுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பது அது மிகவும் முக்கியம். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பெயர் விட்டு கெட்டுப்போவதை எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள். 2 வருடங்கள் ஒரு ஆண்மகனிடம் பழகிவிட்டு திருமண பேச்சை எடுத்தவுடன் அந்த ஆண்மகன் தள்ளி போகிறான், விலகி போகிறான் என்றால் அதன் அந்த பெயர், அந்த பெண்ணுடைய பெயர் என்ன ஆவது? அந்த பெண்ணுடைய பெயர் அந்த அவள் பழகின்ற சர்க்கிளில் நீ கண்டிப்பாக கெட்டுத்தான் போகும். ஆக ஆண் மகனை ஆண் பிள்ளையை நம்ப முடியாது. தானோடு பழகி அவன் திருமணத்தில் அந்த உறவை கொண்டு போய் முடிக்காவிட்டால், அவன் விலகி போய்விட்டால் நஷ்டம் பெண்ணிற்குத்தான். பெயர் கெட்டுவிட்டது என்றால் அதை மீண்டும் சரி செய்வது சுலபமும் இல்லை, அது மிகவும் கஷ்டம். இப்படிப்பட்ட அபாயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஒரு ஆண் மகனுடன் பழகினால் அதை திருமணத்தில் கொண்டு போய்தான் முடிப்பேன், இடையில் அவன் என்னை கை கழுவி விட்டு போகாமல் பார்த்துக் கொள்கிறேன், எனக்கு அந்த தைரியம் இருக்கிறது. இந்த துணிச்சலாக ஒரு பெண் காதலில் இறங்கி வெற்றிகரமாக காதல் திருமணம் செய்து கொள்கிறாள் என்றால் என்னை பொறுத்தவரை அவள் தைரியசாலி என்றுதான் நான் சொல்வேன். தைரியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு என்ன பதில் என்று பார்ப்போம். நம்முடைய உணர்வு மையத்தில் ஏராளமாக எனர்ஜி இருந்தால் அந்த ஏராளமான எனர்ஜி தைரியமாக வெளிப்படுகிறது. அதே உணர்வு மையத்தில் எனர்ஜி குறைவாக இருந்தால் தைரியம் குறைந்து பயந்த சுபாவமாக வெளிப்படுகிறது. ஆக தைரியம் என்பது உணவு மையத்தில் அளவு கடந்த எனர்ஜி இருப்பதை குறிக்கும். தைரியமற்ற பயந்த சுபாவம் என்பது உணவு மையத்தில் எனர்ஜி குறைவாக இருப்பதை குறிக்கும். தைரியத்திற்கும் வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தலைகீழ் தொடர்பு உண்டு. அதாவது ஒருவருக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் மிகவும் சிறியவைகளாக தெரியும். அதே நேரத்தில் ஒருவருக்கு எந்த அளவுக்கு தைரியம் குறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் மிகவும் பெரிய பிரச்சனைகளாக தெரியும். ஒரு பணக்காரனாக இருந்தால் ஏழை பெரிய செலவாக நினைக்கின்ற செலவு பணக்காரனுக்கு ஒரு செலவே இல்லை. ஒரு ஏழையிடம் அவன் ஒரு ஏசி வாங்கி ஹாலில் போட வேண்டும் என்றால் 25,000 ரூபாய் செலவாகும். அதுக்கு மாதம் மாதம் அந்த ஏசியை ஓட்டினால் அவன் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வேண்டும். 25,000 ரூபாய் ஏசியை வாங்கி அதை ஃபிட் பண்ணி அதை ஓட்டுவது என்பது ஏழையை பொறுத்தவரை பெரிய செலவாக நினைக்கிறான். அதே 25,000 ரூபாய்க்கு ஒரு ஏசியை வாங்கி ஓட்டுவதன் பணக்காரர்கள் அது ஒரு செலவே இல்லை. இதெல்லாம் ஒரு செலவா, ஏசி வேண்டும் என்றால் வாங்கி போட்டுக் கொள்ளலாம் என்று சொல்வான். ஆக ஏழையிடம் இருக்கின்ற சொல்பவனது வருகின்ற செலவு மிகவும் பெரிதாக காட்டுகிறது. அதே சமயத்தில் பணக்காரனிடம் இருக்கின்ற அதிக பணம் என்பது வருகின்ற செலவு மிக சிறியதாக காட்டுகிறது. ஆக அதனால் தான் நான் சொல்கிறேன், தைரியத்திற்கும் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தலைகீழ் தொடர்பு உண்டு என்று. பொதுவாக இன்டர்வியூ என்று வந்தாலே, இன்டர்வியூக்கு போக வேண்டிய நாள் என்று வந்தாலே எல்லோரும் நடுங்குவார்கள். இன்டர்வியூக்கு போகின்ற அந்த 5-10 நிமிடங்களில் அவர்களுடைய கை நடக்கும், கால் நடக்கும், வாயெல்லாம் குளரும், ஒன்று சொல்ல வருவார்கள், வேறு ஏதோ ஒன்றை பேசி உளருவார்கள். இப்படி எல்லாம் நடப்பது சகஜம். ஆக பயந்த சுபாவம் உள்ளவனுக்கு இன்டர்வியூ என்று வந்தாலே அது பெரிய சிம்மை சொப்பனம் ஆகிவிடும். தைரியசாலி எடுத்துக்கொள்ளுங்கள், இன்டர்வியூ நாள் வந்தால் அவனிடம் அந்த நடுக்கமோ அந்த பயமோ எதுவுமே தெரியாது. சாதாரணமாக வேலைக்கு போய்விட்டு வருவதைப் போலத்தான் அன்றும் அவன் இன்டர்வியூக்கு போய்விட்டு வருவான். ஆமாம், இந்த ஒரு இன்டர்வியூ வந்தது, நான் போய்விட்டு வந்தேன், நன்றாகத்தான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அமைதியாக பேசுவோம். அதே சமயத்தில் பயந்தவர்கள் ஒரு இன்டர்வியூக்கு போய்விட்டு வந்தால், அப்பா ஏதோ இன்டர்வியூக்கு போய் எப்படியோ சமாளித்து வந்துவிட்டேன், சாதாரணமாக ஒரு கேள்வியை தான் கேட்டால் எனக்கு இருந்த பயத்தில் அந்த கேள்விக்கு கூட பதில் சொல்ல தெரியவில்லை, வேர்த்து வியர்த்து விட்டது, வாயெல்லாம் குளறிவிட்டது. எப்படியோ சமாளித்து பதில் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் என்னை செலக்ட் பண்ணால் அது மிகவும் ஆச்சரியம் என்று பயந்தவன் பேசுவான். தைரியம் என்றால் மற்றவர்களால் சமாளிக்க முடியாது என்று விட்ட பிரச்சனைகளை தன்னால் சமாளிக்க முடியும் என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அதுதான் தைரியத்தில் கிடையாது. பொதுவாக என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்று சொல்பவர்களுக்கு அதற்கு அடுத்த கட்டமாக அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு என்ன வழி என்று சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடுகிறது. நான் தான் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்று முடிவு செய்து விட்டேன். அதன் பின்னர் அதை சமாளிப்பதற்கு என்ன வழி என்று நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்பார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக தெரிந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், பிரச்சனை என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு பிரச்சனையை சமாளிக்க முடியும் என்று சொல்வது போக கூடுதலாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி என்றும் அவர்களுக்கு தானாகவே தெரிய வரும். உதாரணமாக இந்தியா அடிமை நாடாக இருந்தபோது இந்த நாட்டை விடுதலை செய்வதற்கு இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பெரும்பாலான மக்கள் கருதிவிட்டார்கள். நாட்டு சுதந்திர நாடாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவர் முடிவு செய்துவிட்ட பிறகு சுதந்திரத்தை கொண்டு வருவதற்கு வழி என்ன என்று அவர்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. அதுதான் அடிமை நாடாக இருக்க வேண்டியதுதான். சுதந்திர நாடாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நாம் நினைக்கும் பொழுது அது எப்படி சுதந்திர நாடாக மாறுவதற்கு வழி என்ன என்று நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? அடுத்தால் க்ளோஸ்ட் சாப்டர் என்று பெரும்பாலான மக்கள் நினைத்தார்கள். ஆனால் காந்திஜி அவர்கள் வித்தியாசமாக செல்கிறார். சுதந்திர நாடாக மாறுவதற்கு வழியே இல்லை என்று பெரும்பாலான மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நாடும் சுதந்திர நாடாக மாற முடியும் என்று அவர் தைரியமாக பேசினார். சுதந்திர நாடாக மாற முடியுமா, எப்படி முடியும் என்று எல்லோரும் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். கேட்கும்போதுதான் அவருக்கு அதற்கு என்ன வழி என்று சிந்தித்தார். ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வந்தால் இந்நாட்டு மக்கள் ஆங்கிலேயனுடன் ஒத்துழைக்க மறுத்தால் ஆங்கிலேயனால் இந்த நாட்டை ஆள் செய்ய முடியாது, ஆள முடியாது, அவன் தானாக வெளியேறுவான் என்று அவர் புரிந்து கொண்டார். அதன்படி ஒத்துழையாமை இயக்கத்தை நாட்டில் அறிமுகப்படுத்தினார். மக்களும் ஒத்துழைக்க மறுத்தார்கள். ஆங்கிலேயனால் இனிமேல் இந்த நாட்டை ஆள முடியாது, மக்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள், கௌரவமாக நாம வெளியேறி விட வேண்டியதுதான் என்று அவனும் அமைதியாக வெளியேறிவிட்டான். ஆக பிரச்சனை என்று ஒன்று தீர்க்க முடியும் என்று நினைத்து என்று ஒரு எவர் ஒரு பேசுகிறாரோ அவருக்குத்தான் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று வழியும் தானாக தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கார் கம்பெனிக்கு பொறுப்பேற்ற லீ ஐகோக்கா இப்படித்தான் பேசினார். 2000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த கார் கம்பெனி நஷ்டத்தில் மூழ்கிவிட்டது என்ற செய்தி வெளியாகிய உடனேயே பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் உடனே அவ்வளவு பெரிய நஷ்டத்திலிருந்து இந்த கம்பெனியை மீட்கவே முடியாது, இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை என்று எல்லோரும் தெரிவித்துவிட்டார்கள். அதாவது அந்த 2000 கோடி ரூபாய் நஷ்டம் என்ற அந்த ஒரு பெரிய ஃபிகர் மற்றவர்களை எல்லாம் கேட்பவர்களை எல்லாம் அவர்கள் அதற்கு மேல் அவர்கள் சிந்தனை செய்யவே முடியவில்லை. அவ்வளவுதான், இது க்ளோஸ்ட், இதை இழுத்து மூட வேண்டியதுதான், இதை திறப்பதற்கு வழியே இல்லை என்று அடித்து பேசிவிட்டார். ஆனால் லீக் அயோகோக்கா மட்டும் 2000 கோடி நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, இந்த கம்பெனியை நிமிர்த்தலாம் என்று அவர் தைரியமாக சொன்னார். 2000 கோடி நஷ்டத்திலிருந்து மீட்க இந்த கம்பெனியை மீட்கலாமா, என்ன சொல்கிறீர்கள், எப்படி சொல்கிறீர்கள், என்ன வழி வைத்தீர்கள் என்று அவரை எல்லோரும் ஆச்சரியமாக கேட்டார்கள். அப்பொழுது அவர் இப்படி சொன்னார், கம்பெனி மார்க்கெட்டிலிருந்து விலகி நிற்கிறது, இப்படி விலகி நிற்பதுதான் கம்பெனிக்கு நஷ்டம் வந்ததற்கு முக்கியமான காரணம். கம்பெனிக்கும் மார்க்கெட்டுக்கும் நான் மீண்டும் ஒரு ரீஅலைன்மெண்ட்டை கொண்டு வருகிறேன். அதற்கு எனக்கு ஒரு 2-3 வருடங்கள் தேவைப்படுகின்றன. 2-3 வருட கால அளவிற்கு எனக்கு எல்லோரும் பேசாமல் ஒத்துழையுங்கள். நான் எதிர்பார்க்கும் ஒத்துழைப்பை எல்லோரும் வழங்கினீர்கள் என்றால் கம்பெனி நிறுத்தி விடுகிறேன் என்று தைரியமாக சொன்னார். அப்படியே அந்த 2-3 வருடங்கள் அவர் கேட்ட ஒத்துழைப்பை கம்பெனியில் உள்ள எல்லோரும் வழங்கினார்கள். அவர் மார்க்கெட்டோடு கம்பெனிக்கு ஒரு ரீஅலைன்மெண்ட்டை கொண்டு வர முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெற்றார். கம்பெனிக்கு மார்க்கெட்டும் ரீஅலைன்மெண்ட் வந்தவுடனேயே அந்த 2000 கோடி நஷ்டத்திலிருந்து அவர் கம்பெனியை மீட்டார். அது மட்டுமில்லை, 2000 கோடி நஷ்டத்தை சரி கட்டியதோடு மட்டுமில்லாமல் மேலும் கூடுதலாக 2000 கோடி லாபத்தையும் சம்பாதித்து காட்டினார். தமிழில் இருக்க ஒரு அழகான பழமொழி இருக்கிறது, அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு பிரச்சனையை தீர்க்க வழி இருக்கிறது என்று நாம் தைரியமாக நினைக்கும் போதுதான் அது என்ன வழி என்று நமக்கு புலப்படவே வரும். இதிலும் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நாம் முடிவு செய்யும் பொழுது கடைசி கட்டம் வரை அதற்கு வழியது உடனடியாக நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. பிரச்சனை தீர்க்க முடியும் என்று முடிவு செய்கிறோம் என்றால் இம்மீடியட்டாக அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் அது மட்டும் நமக்கு தெரிந்தால் போதும். 10 கட்டங்கள் இருக்கின்றன என்றால் முதல் கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தால் அந்த முதல் கட்ட வேலையை நாம் ஒழுங்காக செய்தால் அடுத்தது 2ஆம் கட்ட வேலை தெரிய வரும். அதை ஒழுங்காக செய்தால் 3ஆம் கட்ட வேலை தெரிய வரும். இப்படி படிப்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்தாலே போதும், கடைசி வரையிலும் இப்படி தானாக ஒன்றன் பின் ஒன்றாக விஷயம் தெரிந்து கடைசி 10வது கட்டத்தையும் நாம் வெற்றிகரமாக செயல்படுத்தும் பொழுது பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்துவிடும். இருட்டில் 1 மணி நேரம் நாம் நடந்து போக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருட்டில் வழி தெரியவில்லை, கையில் ஒரு டார்ச் இருக்கிறது. நாம் இந்த டார்ச்சை அடிக்கும் பொழுது அந்த 1 மைல் தூரம் வரைக்கும் அந்த வெளிச்சம் நமக்கு தெரிய வேண்டும் என்று கேட்கிறோமா? இல்லையே. டார்ச் அடித்தால் ஏதோ 20-30 அடிக்கு தான் அடிக்கும். அந்த 20-30 அடிக்கு இப்போதைக்கு நமக்கு வெளிச்சம் தெரிந்தால் போதும். தொடர்ந்து அந்த 20-30 அடி வெளிச்சத்தை நாம் மெயின்டைன் பண்ணி கொண்டே வந்தால் அதை ஃபாலோ பண்ணியே நாம் 1 மைல் தூரமும் நாம் நடந்து போய்விடலாம். இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறதே ஒழிய பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதை சமாளிக்க வேண்டும் என்றால் கடைசி வரையிலும் நமக்கு உடனே வழி தெரிய வேண்டும். அப்போதுதான் தைரியமாக நான் பிரச்சனையை சமாளிக்க முயற்சி செய்வேன் என்று அப்படி வாழ்க்கை இருப்பதில்லை. உதாரணமாக ஒரு கம்பெனி நஷ்டத்தில் மூழ்கி இருக்கிறது என்றால் அந்த கம்பெனியின் பொறுப்பில் இருப்பவர் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கலாம். எடுத்த உடனேயே கடைசி கட்டம் வரை அந்த கம்பெனியை நிமித்துவதற்கு என்ன தெரிய வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல் வேலையாக முதல் கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தாலே போதும். அதாவது கம்பெனியில் கிளீனிங்னஸை பாராட்டவே இல்லை, கம்பெனி பூராக குப்பை மலிந்து கிடைக்கிறது என்றால் சரி, கிளீனிங்னஸை மெயின்டைன் பண்ணவில்லை, கம்பெனிக்கு ஆர்டர்கள் எல்லாம் குறைந்து கம்பெனியின் வருமானம் குன்றி போயிருப்பதற்கு இது கிளீனிங்னஸ் லேக் ஆஃப் கிளீனிங்னஸ் ஒரு காரணம், அதை முதலில் சரி செய்ய முன்வரும் என்று அதற்குண்டான முயற்சியை எடுத்தாலே அது நல்ல பலனை அளிக்கும். அப்படி கம்பெனியில் இருக்கின்ற அசுத்தத்தை எல்லாம் கிளியர் செய்து கம்பெனியில் ஒரு சுத்தத்தை கொண்டு வந்த பிறகு அடுத்த கட்டமாக இந்த கம்பெனி வேலையில் இருப்பவர்கள் எல்லாம் நல்ல ட்ரைனிங் இல்லாமல் இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் வேலையை தரமாக செய்ய தெரியவில்லை. அவர் செய்கின்ற பொருட்கள் எல்லாம் சப்ஸ்டாண்டர்டாக இருப்பதால் சரியாக ஆர்டர் கிடைப்பதில்லை, பொருளை விற்க முடியவில்லை. சப்ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் அது ஒரு பிரச்சனை, அதனால் தான் கம்பெனி நஷ்டத்தில் ஓடுகிறது என்று அடுத்த கட்டமாக அதற்கு அந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்தது என்றால் ஏன் சரியான ட்ரைனிங் கொடுக்காமல் ஆட்களை வேலைக்கு வைக்கிறோம், சரியான ட்ரைனிங் கொடுப்போம், அந்த ஸ்கில்டு ஒர்க்மேன்ஷிப்பை கொண்டு வரும் வரையில் நாம் ஓய மாட்டோம் என்று அடுத்த கட்டமாக அந்த ஒரு முயற்சி எடுக்கலாம். ஆகவே சப்ஸ்டண்டாக இருக்கின்ற ஒர்க்கர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு முறையான ஒரு ஜாப் ட்ரைனிங் கொடுத்து அவர்களையும் காம்பிடன்ட் ஒர்க்கர்ஸாக மாற்றலாம். இதை செய்து முடித்த பிறகு மூன்றாவது கட்டமாக ஒரு விஷயம் தெரிய வருகிறது. அதாவது கம்பெனிக்கு 10-15 வருடமாக ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்கிறார். புது கஸ்டமர்களை கண்டுபிடிக்க கம்பெனி முயற்சியை எடுக்கவில்லை. ஏதோ இருக்கின்ற ஒரு பழைய கஸ்டமரை வைத்துக் கொண்டுதான் கம்பெனி ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற இந்த உண்மை தெரிய வரும். அது எப்படி 10-15 வருடமாக ஒரே ஒரு கஸ்டமரை வைத்துக் கொண்டு இந்த கம்பெனி நடத்துவது, அது சரியே இல்லை. புது கஸ்டமர்களை கண்டுபிடிக்க நாம் முயற்சி எடுக்கலாம் என்று அந்த முயற்சியில் இறங்கி அதில் சில வெற்றிகளை காணலாம். ஆக பொதுவாக இப்படித்தான் ஒரு பெரிய பிரச்சனை என்று நம்மை ஒரு பெரிய பிரச்சனையை நாம் எதிர்நோக்கி நாம் சந்திக்க வேண்டியிருந்தால் இமீடியட்டாக அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தால் போதும், அதை நாம் வெற்றிகரமாக செய்தால் படிப்படியாக தானே அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் என்று நமக்கு தெரிய வரும். முழுதாக ஒரு பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்னும் பொழுது முழுதாக கடைசி வரையும் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களிடம் ஒரு பிரச்சனை கொண்டு சென்றால் அவர்களுக்கு ஒரு அகன்ற விஷன் இருக்கும். இந்த பிரச்சனையை சமாளிக்க கடைசி வரையிலும் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு உடனடியாக ஒரு இன்ட்யூஷன் மூலம் எல்லாவற்றையுமே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்று மட்டுமில்லை, கடைசி 10th ஸ்டெப் வரையிலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அகன்ற விஷன் இருப்பதால் அவர்கள் அந்த மாதிரி செய்கிறார்கள். ஈயக்கோக அப்படிப்பட்டவர், அவருக்கு அந்த அகன்ற விஷன் இருந்தது. கிரைஸ்லர் கார் கம்பெனியில் அவர் பொறுப்பேற்று உள்ளே நுழைந்த உடனேயே அவர் ஆரம்பத்தில் அந்த 2 வாரத்திலேயே அவர் கம்பெனியில் 100 விஷயங்கள் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றன என்று புரிந்து கொண்டார். பிரதானமாக கம்பெனி மார்க்கெட்டை விட விலகி நிற்கிறது, அதனால் தான் பிரச்சனை வந்திருக்கிறது. நஷ்டத்துக்கு மூல காரணம் கம்பெனிக்கும் மார்க்கெட்டுக்கும் ஒரு கேப் வந்துவிட்டது என்று அது அவருக்கு புரிந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் 100 விஷயங்கள் கிரைஸ்லர் கார் கம்பெனி தவறாக நடந்து கொண்டிருக்கின்றன, அந்த 100 விஷயங்களையும் சரி பண்ணியாக வேண்டும் என்றும் அவருக்கு தெரிந்தது. ஆகவே அவர் என்ன முடிவு செய்தார், எல்லாவற்றையும் நாம் சரி செய்து விடலாம், நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றுதான் அவர் புரிந்து கொண்டார். அதன்படி அவர் தைரியமாக இங்கு 100 விஷயங்கள் தவறாக நடக்கின்றன, அனைத்தையும் நான் சரி செய்கிறேன், நான் சரி செய்யும் வரை நான் ஓய மாட்டேன் என்று அவர் தைரியமாக பேசினார். ஆனால் பொதுவாக இப்படி பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடைசி கட்டம் வரையிலும் எல்லாம் தெரிந்திருப்பவர்கள் குறைவு. பொதுவாக பிரச்சனை என்று வந்தால் அடுத்தடுத்து படிப்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று உணர்பவர்கள் தான் அதிகம். ஒரே சமயத்தில் எல்லா தவறுகளையும் புரிந்து கொண்டு சரி செய்பவர்கள் அவர்கள் குறைவு. ஒரே சமயத்தில் கடைசி கட்டம் வரை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும், அதனால் அவற்றை எல்லாம் வெற்றிகரமாக செய்து சமாளிக்கிறேன் சொல்பவர்கள் இவர்கள் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அதில் வெற்றிகரமாக சமாளிப்பவர்கள் தான் அதிகம் என்று நான் சொல்கிறேன். இனி அடுத்தபடியாக உண்மையின் அடுத்த பரிமாணமான நேர்மைக்கு நான் வருகிறேன். ஆங்கிலத்தில் இதை அழகாக ஆனர் என்று சொல்கிறார்கள். தமிழில் இதற்கு நேர்மை, நாணயம், சுயமரியாதை, ஆத்ம கௌரவம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். மேலை நாட்டவர்களுக்கு இந்த ஆனர் என்ற சொல் மிகவும் பிடித்தமான ஒரு சொல். அதிலும் குறிப்பாக ஆங்கிலேய நாட்டில் பிரபு வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜென்டில்மேன் என்ற ஒரு அந்த சிறப்பு அவர்களுக்கு, அவர்கள் அதை மிகவும் விரும்புவார்கள். இஸ் ஆனரபிள் ஜென்டில்மேன் என்று நாலு பேர் தன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆங்கிலேய பிரபுக்கள் மிகவும் விரும்புவது உண்டு. டார்சிக்கு மிகவும் வருத்தம் வந்த காரணமே லிசி தன்னை ஒரு ஆனரபிள் ஜென்டில்மேன் என்று நினைக்கவில்லை என்றுதான் அவன் மிகவும் அவ்வளவு வருத்தப்பட்டான். பிரபு வம்சத்தில் பிறந்திருக்கிறேன், நான் ஒரு ஆனரபிள் ஜென்டில்மேன் என்று அவள் நினைக்கவில்லையே, இவர் நாட் அ ஜென்டில்மேன் என்று சொல்லிவிட்டாளே, எப்படியாவது அவளிடம் நான் ஒரு ஜென்டில்மேன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று அவன் அவ்வளவு தீர்மானமாக அவன் முடிவெடுத்தது காரணமே இவள் தன்னை ஜென்டில்மேனை நினைக்காமல் போய்விட்டாள் என்ற ஒரு காரணம்தான். மேலை நாட்டவர்கள் நம் நாட்டு மக்கள் வாழ்கின்ற விதத்தை கவனித்தார்கள் என்றால் நம் நாட்டு மக்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஆனர் மிகவும் குறைவு என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் சொல்வது அவர்கள் சொல்வதில் ஒரு குறை என்று நாம் சொல்ல முடியாது, அதில் ஒரு உண்மை எனக்கு இருக்கிறது என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலை நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மிகவும் முக்கியம். வாங்கிய கடனை திருப்பி தருவது என்பது அதுவும் மிக மிக முக்கியம். மேலை நாட்டாக எளிதில் பொய் சொல்ல முன்வர மாட்டார்கள். பொய் சொல்வது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவ குறைவாக கருதுவார்கள். பொய்சாட்சி சொல்ல யாரேனும் ஒருவரை மேலை நாட்டில் அழைத்தால் பொய்சாட்சி சொல்ல நான் வருவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம், இது எனக்கு மிகவும் கௌரவ குறைவாக நினைக்கிறேன், நீ இப்படி என்னை கூப்பிடுவதே எனக்கு கோபம் வருகிறது என்று திட்டுவார்கள். மேலை நாட்டில் ஒரு வழக்கறிஞரிடம் நான் ஒரு கேஸ் போட போகிறேன், நீங்கள் எனக்கு லாயராக வர வேண்டும் என்று கேட்டாலே அவர் முதலில் கேட்கின்ற கேள்வி, உங்கள் பக்கம் உண்மை இருந்தால் நான் உங்கள் வழக்கை வாதாட முன்வருகிறேன், உங்கள் பக்கம் உண்மை இருக்கிறதா அதை முதலில் சொல்லுங்கள் என்பார். அதாவது பொய் வழக்கு போட சொல்லி ஒரு வழக்கறிஞரை மேலை நாட்டில் நாம் அணுகக்கூட முடியாது, அந்த அளவுக்கு அவர்கள் உண்மையை மதிக்கிறார்கள். நான் நம் நாட்டை எண்ணி பாருங்கள், இங்கே பொய் சாட்சி சொல்ல எவருமே தயங்குவதில்லை. கேஸ் கிடைத்தால் போதும் என்று வழக்கறிஞர் இருப்பதால் பொய் கேஸ் ஒன்று கிடைத்தாலும் பரவாயில்லை, அந்த கேஸையும் வக்கீல் வாதாட தயாராக இருக்கிறார். மேலை நாடுகளில் பொய் கேஸ் போட்டாலே, பொய் சாட்சி சொன்னார் என்று தெரிந்தாலே அவருக்கு அதற்கு தண்டனை உண்டு. பொய் வழக்கு போட்டார் என்று தெரிந்தாலும் அதற்கு பெனால்டி உண்டு. ஆனால் இங்கே பொய் சாட்சி சொன்னாலும் அதற்கு தண்டனையும் கிடையாது, பொய் வழக்கு போட்டாலும் அதற்கு தண்டனையும் கிடையாது. ஆகவே மக்கள் இங்கே பொய் சாட்சி சொல்லவும் தயங்குவதில்லை, பொய் வழக்கு போடவும் தயங்குவதில்லை. என் தாப்னா கர்மயோகி அவர்கள் அடிக்கடி சொல்வது உண்டு, மேலை நாட்டு மக்களைப் போல நம் நாட்டு மக்களும் ஆனரபிளாக நாணயமாக இருந்தார்கள் என்றால் இந்த நாடு எவ்வளவோ வேகமாக முன்னேறி இருக்கும், இந்த அளவுக்கு இந்த நாட்டில் இளமை இருக்காது என்று சொல்வார். அவர் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. நம் நாட்டு மக்கள் வாங்கிய கடனை திருப்பி தராமல் இருப்பதை ஒரு குறைவாகவே நினைப்பதில்லை. இந்நாட்டு விவசாய மக்கள் ஏராளமாக கடனை வாங்கிவிட்டு எவருமே திருப்பி தராமல் போனதால்தான் என்ற சில வருடங்களுக்கு முன்னால் இந்திய அரசாங்கம் 65,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டியதாயிற்று. ஒரு தடவை தள்ளுபடி செய்துவிட்டாலே அடுத்ததாக கடன் வாங்கும் பொழுது விவசாயி தானாகவே நினைக்கிறான், இந்த கடனையும் நாம் திருப்பி தர வேண்டியதில்லை, இதையும் தள்ளுபடி செய்து விடுவார்கள் என்ற நினைப்புடன் தான் அவன் அந்த கடனையை வாங்குகிறான். நாம் வானிலை நொந்து கொள்கிறோம், பருவமழை பொய்த்து விட்டது, காவிரியில் தண்ணீரே இல்லை, நீர் வறண்டு விட்டது, ஊரில் பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் மின்வெட்டு இருக்கிறது என்று நாம் அரசாங்கத்தை எல்லாம் நொந்து கொள்கிறோம். ஆனால் என் தகப்பனார் என்ன சொல்கிறார், வாங்கிய கடனை திருப்பி தராத வாங்கிய கடனை திருப்பி தரும் அளவுக்கு கூட நமக்கு சுரணை இல்லை என்னும் பொழுது பருவமழை எப்படி ஒழுங்காக பெய்யும், காவிரி தண்ணீர் எப்படி வரும், அரசாங்கம் எப்படி நமக்கு நாள் முழுவதும் மின்சாரத்தை வழங்கும் என்று கேட்கிறார். வாங்கிய கடனை திருப்பி தராமல் அரசாங்கத்தை ஏமாற்றி விடலாம் என்ற நினைப்புடன் விவசாயிகள் செயல்படுவதால் தான் பருவமழை பொய்க்கிறது, காவிரி தண்ணீர் வராமல் இருக்கிறது, நீர்த்தேக்கங்களில் தண்ணீரே இல்லாமல் அரசாங்கத்தால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமலும் போகிறது என்பது என் தாப்பனாருடைய கருத்து. ஆக நம்முடைய பிரச்சனையை நாமே தான் உண்டு பண்ணிக் கொள்கிறோமே தவிர வானிலையையும் நாம் காவிரி நீரையும் குறை சொல்லக்கூடாது. இப்பொழுதும் என் தாப்பனார் என்ன சொல்கிறார், வாங்கிய கடனை எல்லாம் ஒழுங்காக திருப்பி தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் விவசாயிகள் இந்து கடன் வாங்கி பயிர் செய்தார்கள் என்றால் பயிர் செழித்து வளரும், வாங்கிய கடனை எல்லாம் அவர்களால் திருப்பி தர முடியும். அப்படி விவசாயிகள் மனம் மாறி வரும்பொழுது அதற்கேற்றால் போல பருவமழையும் அபரிமிதமாக பெய்யும், அபரிமிதமாக பெய்யும், காவிரியிலும் ஏராளமாக தண்ணீர் வரும், இரு கரையும் வெள்ளம் புரண்டு காவிரி ஓடும் என்கிறார். ஆகவே இந்த வாங்கிய கடனை திருப்பி தரக்கூடாது என்ற எண்ணத்துடன் விவசாயி செயல்படுவதால் தான் இயற்கையே நமக்கு எதிரியாகி பருவமழை போய்க்கிறது, காவிரி வறண்டு போய் விடுகிறது. ஆனால் அது நாம் புரியாமல் பருவமழை பெய்யவில்லையே, காவிரி வறண்டு விட்டது, அரசாங்கம் மின் சப்ளை நமக்கு வழங்கவில்லையே, அரசாங்கம் நம்ம கஷ்டப்படுத்துகிறது, வானிலை நம்ம கஷ்டப்படுத்துகிறது என்று நாம் தவறாக இயற்கையை நொந்து கொள்கிறோம் ஒழிய தவறு நம்மிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்வதே இல்லை. மேலும் அரசாங்கம் கொடுக்கின்ற இனம் இவருக்கெல்லாம் நாம் ஆசைப்படக்கூடாது என்று என் தப்பனார் சொல்கிறார். அரசாங்கத்தின் சலுகைகளுக்கும் இனாம்களுக்கும் ஆசைப்படும் பொழுது நம்முடைய சுயமரியாதையை நாம் இழக்கிறோம். பல பேர் லஞ்சம் வாங்கியே குடும்ப செலவு செய்கிறார்கள், அது அவர்களுக்கு ஒரு தவறாகவே தெரிவதில்லை. முறையாக சம்பாதிக்கின்ற வருமானம் தான் வருமான ஒழிய இப்படி முறையின்றி மேல் வரும்படியை நாம் நாடக்கூடாது. லஞ்சம் நாட்டில் பெருகினால் உற்பத்தி குறையும் என்று என் தப்பனால் சொல்கிறார், ஆனால் யாரும் கேட்பதாக இல்லை. பிரேசில் நாட்டில் ஒரு தொழிற்சாலையில் மேனேஜ்மெண்ட் அந்த தொழிற்சாலை வேலை செய்யும் ஊழியர்களை எல்லாம் வரவழைத்து இந்த கம்பெனியில் உங்களுக்கு எல்லாம் சேலரி பிக்ஸ் செய்ய போது நாங்கள் இல்லை, நீங்கள் சேலரி விரும்புகிறீர்களோ அந்த சேலரியை நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள், ஒரு நாட்கள் எடுத்துக்கொண்டு யார் யாருக்கு என்ன சேலரி வேண்டுமோ அந்த சேலரி எங்களிடம் தெரிவிங்கள், நாங்கள் அந்த சேலரி கொடுக்கிறோம் என்று மேனேஜ்மெண்ட் டீம் ஒர்க்கர்ஸ் டீமிடம் அறிவிப்பு செய்தது. உனக்கு என்ன சேலரி பிடிக்கிறதோ அந்த சேலரி நீ வாங்கிக்கொள் என்று ஊழியரிடம் தொழிற்சாலை வேலை செய்கின்ற ஊழியரிடம் சொல்வது என்பது மிகவும் ஆபத்தானது. அவர்கள் இஷ்டத்துக்கு சம்பளம் கேட்டால் கம்பெனியால் கொடுக்க முடியுமா? இது பெரிய ஒரு ஆபத்தான வேலை. இருந்தாலும் அந்த கம்பெனியில் அவர்கள் ஊழியர்கள் பேரில் அவர்களுக்கு அப்படி ஒரு அபார நம்பிக்கை இருந்தது. இந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு நாம் வழங்குவோம். அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டார்கள். நியாயமான சம்பளத்தை தான் தனக்கு அவர்கள் பிக்ஸ் செய்து கொள்வார்கள் என்று அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் அவர்களை அந்த அளவுக்கு அது நம்பியது. ஆச்சரியம் என்னவென்றால், கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஊழியர் மேல் வைத்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. இரண்டு நாள் கழித்து ஊழியர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள். அவரவர் தனக்கு நிர்ணயித்துக் கொண்ட சம்பளத்தை சொன்னார்கள். எல்லாம் நியாயமாகத்தான் இருந்தது. மேனேஜ்மெண்ட்டும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டது. கம்பெனி வெற்றிகரமாக லாபகரமாக இயங்கி வந்தது. நம் நாட்டில் இப்படி ஒரு நிலைமையை நினைத்து பார்க்க முடியுமா? ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யவர்களை அணுகி, உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு வேண்டிய சம்பளத்தை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், அந்த சம்பளத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நம் நாட்டு மக்கள் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்படுவார்களா? வாட்ச்மேன் 20,000 சம்பளம் கேட்பார், கார் டிரைவர் 30,000 சம்பளம் கேட்பார், எழுத்தர் வேலை செய்பவர் 50,000 சம்பளத்தை வாய் பூசாமல் கேட்பார். ஆளுக்கால் இஷ்டப்படி சம்பளத்தை கேட்டால் இந்த கம்பெனி அதை எப்படி அவர்களுக்கு கொடுக்க முடியும்? பேசாமல் ஓரிரு மாதங்களில் கம்பெனி இழுத்து மூட வேண்டிய நிலைமையே வந்துவிடும். இந்த பிரேசில் நாட்டு ஊழியர்கள் அவர்களுக்கு தேவையான அந்த சம்பளத்தை, நியாயமான சம்பளத்தை அவர்கள் கேட்டபொழுது அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மேலை நாட்டு மக்களுக்கு தன்னுடைய தகுதிக்கு மேல் சம்பளம் கேட்பதே அவர்கள் ஒரு குறைவாக தன்மானத்துக்கு இழுக்காக நினைக்கிறார்கள். அந்த எண்ணமே நம் நாட்டு மக்களுக்கு இல்லை. செய்கின்ற வேலை சுல்பமாக இருந்தாலும் சம்பளம் மட்டும் ஏகப்பட்டதாக கேட்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. இது நம்முடைய தன்மானத்திற்கு இழுக்கு. என்ன சம்பளம் கேட்கிறோமோ அந்த சம்பளத்துக்கு ஏற்ற உழைப்பை நாம் வழங்க வேண்டும். உழைப்புக்கு மீறிய ஊதியத்தை நாம் நாடக்கூடாது என்று என் தாப்புனார் சொல்கிறார். The sense of honor, இனாமுக்கு ஆசைப்படாமல், சலுகைக்கு ஆசைப்படாமல், என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறோமோ அந்த சம்பளத்துக்கு உண்டான உழைப்பை நாம் வழங்கி நாம் அந்த சம்பாதியத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய தன்மானம் உயர்கிறது. தன்மானம் உயரும் பட்சத்தில் நம்முடைய வேலையும் ப்ரொடக்டிவிட்டியும் உயர்கிறது. அதனால் நாடே உயர்கிறது. இப்பொழுது 6 மணிக்கு வருகிறேன். 6 மணி என்பது நண்பர்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு விஷயம். எங்கெல்லாம் 6 மணி இருக்கிறதோ அங்கெல்லாம் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். எங்கெல்லாம் 6 மணி இருக்கிறதோ அங்கெல்லாம் வளர்ச்சி இருக்காது, சிக்கலும் சிரமங்களும் தான் இருக்கும். 6 மணி ஏன் சாதிக்கிறது, 6 மணி ஏன் வளர்ச்சி கிடைக்கிறது என்று கேள்வியை நாம் எழுப்பலாம். மேலும் 6 மணி என்றால் என்ன, 6 மணி என்றால் என்ன என்று அதையும் நாம் சிந்திக்கலாம். ஒரு வேலை என்று ஒன்று செய்யும்போது எல்லோரும் கருத்து ஒருமித்து ஒரே மாதிரி வேலை செய்யும் பொழுது அதை நாம் 6 மணி என்கிறோம். அதாவது ஒரு கம்பெனி வளர வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கத்திற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து, ஆமாம் கம்பெனி வளர வேண்டும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும், கம்பெனியை வளர வைப்பதும் நன்றாக சம்பாதிக்க வைப்பதும் என் வேலை, அதற்குண்டானதை நான் செய்கிறேன் என்று எல்லோரும் முன்வரும் பொழுது அங்கே ஒரு யுனானிமிட்டி ஆஃப் வியூஸ் கிடைக்கிறது. எல்லோரும் கருத்து ஒருமித்து ஒரே கருத்தை வலியுறுத்தி செயல்படும் போது அங்கே ஆர்மனி பிறக்கிறது. இப்படி இல்லாமல் ஒரு வேலையில் பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த வேலையை செய்வதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இவர் ஒரு வழியை சொல்கிறார், அடுத்தவர் வேறொரு வழியை சொல்கிறார், இது இந்த இந்த வழி கூடி வராது, இந்த வழியில் வேலை செய்தால் கெட்டு போகும் என்கிறார், இது நான் கண்ட வழிதான் சரியான வழி, இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கே மாறுபட்ட கருத்து இருக்கும் பொழுது அங்கே டிசார்மனி வந்துவிடுகிறது. டிசார்மனி வரும்பொழுது நேச்சுரலாக வேலை தடைபட்டு போகிறது. ஆர்மனி எப்படி ரிசல்ட்டை கொடுக்கிறது என்று கேட்டால், கீழ்கண்டவாறு ஆர்மனி ரிசல்ட்டை கொடுக்கிறது என்று சொல்லலாம். அதாவது எல்லோரும் கருத்து ஒருமித்து ஒரே பாணியில் செயல்படும் போது அந்த வேலை தீவிரம் பெறுகிறது. வேலை தீவிரம் பெறுவதால் அந்த அந்த வேலைக்குண்டான ரிசல்ட் வேகமாக வருகிறது, நாம் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாகவும் வருகிறது. நாம் இப்படி நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கிறது, அந்த பாறாங்கலை நகர்த்த வேண்டும் என்பதுதான் நமக்கு உண்டான வேலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பாறாங்கல்ல எல்லோரும் கயிறு கட்டி எல்லோரும் ஒரே பக்கமாக இழுத்தார்கள் என்றால், எல்லோரும் ஒரே பக்கமாக இழுப்பதால் அந்த பாறாங்கல் நம்மை நோக்கி வேகமாக வருகிறது. பெரிய பாறாங்கல் தான், இருந்தாலும் எல்லோரும் அதை கயிறு கட்டி ஒரே பக்கமாக இழுப்பதால் பாறாங்கலும் நம்மை நோக்கி வேகமாக வருகிறது. அதனால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படி இல்லாமல் டிசார்மனி என்று எப்படி வருகிறது என்றால், பாறாங்கல்லை கிழக்கு பக்கமாக ஒருவர் கட்டி இழுப்பார், இன்னொருவர் மேற்கு பக்கமாக அதே பாறாங்கல்லை கயிறு கட்டி இழுப்பார். எதிரும் புதிருமாக கயிறு கட்டி இழுக்கும் பொழுது பாறை இப்படியும் நகராமல் அப்படியும் நகர முடியாமல் அது நகரவே நகராமல் ஒரே இடத்திலே இருக்கும். இப்படி நாலு பேர் நாலு திசையில் பாறாங்கல்லை கயிறு கட்டி இழுக்கும் பொழுது உட்படியாக எந்த ஒரு திசையிலும் பாறாங்கல் போகாமல் தேவையில்லாத திசைகளில் எல்லாம் பாறாங்கல் நகர்ந்து போகும்பொழுது வேலை ஒழுங்காக நடப்பதில்லை, ரிசல்ட் வருவதில்லை. ஆர்மனி என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒரு தலைவர் என்று ஒன்று இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த தலைவர் என்ன வழியை காட்டுகிறாரோ அந்த வழியில் கீழே இருப்பவர்கள் என்றால் எல்லோரும் செயல்பட முன்வந்தார்கள் என்றால் யுனானிமிட்டி ஆஃப் வியூஸ் கிடைக்கிறது, அப்பொழுது கம்பெனிக்கு நல்ல ரிசல்ட் வருகிறது. டிசார்மனி இருக்கும்பொழுது என்ன ஆகிறது, கம்பெனிக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவர் இப்படி நாம் செயல்பட்டால் பெறும் என்று சொல்லும் பொழுது கீழ்நிலை உள்ளவர்கள் அவர் கருத்தை ஏற்காமல், இப்படி செயல்பட்டால் ரிசல்ட் வராது, நாம் வேறு விதமாக செயல்பட வேண்டும் என்று அவர்கள் வேறு ஒரு பதவியை எடுத்து பின்பற்றுவார்கள். தலைவருக்கு அதிகாரமே இல்லாமல் போய்விடுகிறது. இவர் ஒன்று சொல்வார், ஆனால் கீழே உறுப்பினர்கள் வேறொன்று செய்கின்றார்கள் என்ற பொழுது ரிசல்ட் எப்படி வரும்? கம்பெனி வர வேண்டும் என்பது தலைவருடைய நோக்கம் என்றால், அந்த அந்த ஒரு பொது நோக்கிற்கே எல்லோரும் ஆதரவு தராமல் இருக்கின்ற கம்பெனிகளும் உண்டு. இவர் என்ன கம்பெனி வளர வேண்டும் என்று சொல்கிறார், நாம் எல்லாம் இருக்கின்றதை சுற்றி கொண்டு போலாம் என்று தானே வந்திருக்கிறோம், தலைவர் ஏமாறுகின்ற நேரத்தில் எதனும் கிடைத்ததை சுற்றி கொண்டு போலாம் என்று கீழ்நிலை உள்ளவர்கள் இருப்பார்கள். பொதுவாக கம்பெனி வளர வேண்டும் என அந்த நோக்கமே இல்லாமல் தலைவர் கம்பெனியை வளர வைக்க பாடுபடுகிறார், ஆனால் கீழ்நிலை உள்ளவர்கள் இருப்பதை சுற்றி கொண்டு போக முயற்சி எடுக்கிறார்கள் என்றால் சுத்தமாக அங்கே ஒரு டோட்டல் டிசார்மனி வந்து விடுகிறது. டோட்டல் டிசார்மனி வருவதால் கம்பெனி சீர்கெட்டு போய் லாபமே வராமல் நஷ்டத்தில் முடங்கி கம்பெனி அழிந்து விடுகிறது. நான் மேலும் என்ன சொல்வேன் என்றால், இந்த உலகத்தில் சுற்றுப்புற சூழல் சுகாதாரம் கெட்டுவிட்டது, பொல்யூஷன் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். இதற்கு நான் என்ன சொல்வேன், இதுவும் ஒரு ஹார்மனி ப்ராப்ளம் தான் என்றுதான் சொல்வேன். அதாவது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு பேலன்ஸ், நேச்சுரலாக ஒரு பேலன்ஸ், ஒரு ஹார்மனி இருந்திருக்கிறது. அந்த பேலன்ஸ் இப்பொழுது கெட்டுவிட்டது. அந்த பேலன்ஸ் கெட்டதுக்கு அடையாளமாகத்தான் ஊரெங்கும் குப்பைகள் மலிந்து விட்டன, காடுகள் அழிக்கப்பட்டு விட்டன, காற்று மாசுபடிந்து விட்டது, பூமியும் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இந்த பேலன்ஸ் எப்படி கெட்டது என்று நீங்கள் கேட்கலாம். காரணம் இல்லாமல் அந்த பேலன்ஸ் கிடவில்லை. நாகரிக வாழ்க்கை வாழ்கின்ற மனிதன் தன்னுடைய நடவடிக்கைகளை ஏராளமான கழிவுப் பொருட்களை உண்டு பண்ணுகிறான். இந்த கழிவுப் பொருட்களை கிரகித்துக் கொள்வதற்கு இயற்கைக்கு ஒரு இயற்கையினுடைய கெப்பாசிட்டிக்கு அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. தொழில் புரட்சி வருவதற்கு முன்னால் இயற்கை அந்த இயற்கை அந்த கழிவுப் பொருட்களை உண்டாகின்ற மனிதனுடைய செயல்பாடுகள் அந்த இயற்கையின் கிரகிக்கும் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் இருந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் சமீப காலமாக தொழில் புரட்சி வந்துவிட்ட பின்னர் இயற்கையாலே ஜீரணம் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு கழிவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகிவிட்டது. அப்படி கழிவுப் பொருட்களின் உற்பத்தி கட்டுக்கடங்காமல் பெருகி போய்விட்டதால் தான் இங்கு குப்பைகள் ஏராளமாக தெரிகின்றன. பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் மழைநீர் வடியும் குழாய்களில் எல்லாம் கால்வாய்கள் எல்லாம் அடைத்துக் கொண்டு தண்ணீர் சரியாக மழை தண்ணீர் சரியாக வடியாமல் மழைக்காலங்களில் வீதிகளில் எல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஏராளமான கார்கள் வந்துவிட்டன. எல்லாமே கரிமல வாயுவை கக்குவதால் காற்றை கருப்பால் காற்றடிக்கிறது. காடுகளை எல்லாம் நாம் இஷ்டத்துக்கு அழித்து விட்டோம். காடுகள் குறைய குறைய பூமியினுடைய உஷ்ணம் அதிகரித்து விட்டது. ஆக கழிவுப் பொருட்களை அளவுக்கு மீறி நாம் உற்பத்தி செய்யும் பொழுது இயற்கையினுடைய அப்சார்பிங் கெப்பாசிட்டியே கெட்டு போய் அந்த ஒரு பிரேக் டவுன் வரும்பொழுது அது நமக்கு பொல்யூஷன் ஆகவும் என்விரான்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகவும் நமக்கு தெரிய வருகிறது. ஆக இதற்கு என்னவென்று கேட்டால், பழைய ஆர்மையை நாம் கொண்டு வர வேண்டும். பழைய ஆர்மையை நாம் எப்படி கொண்டு வருவது? மனிதன் ஆரம்ப நாட்களில் வாழ்ந்தது போல் எளிமையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இன்று எல்லோரும் கார் வைத்துக் கொள்ள பிரியப்படுகிறார்கள். ஆளுக்கு ஆள் கார் வாங்கிக் கொண்டு காரில் போகும்பொழுது வெளியேறுகின்ற கார்பன் டை ஆக்சைடு எக்ஸாஸ்ட் இப்படி காற்றை மாசுபடுத்தத்தான் செய்யும். வெளிநாட்டில் இந்த ஆபத்தை உணர்ந்து விட்டார்கள். அங்கே எல்லாம் கட்டுப்பாடுகள் வந்துவிட்டது. இப்ப சிங்கப்பூர்ல உதாரணமாக கார் வாங்குவது, கார் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது சுலபமே இல்லை. சிறிய நாடு, ஏராளமான கார்கள் வந்துவிட்டன. இதற்கு மேலும் கார்கள் வைத்துக் கொண்டால் மிகவும் நெருக்கடியாகிவிடும். ஏன் காரில் செல்ல விரும்புகின்றீர்கள்? காருக்கு பதிலாக நீங்க ட்ரெயினில் போங்கள், பஸ்ஸில் போங்கள் என்று மக்களை அவர்கள் அறிவுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். சிங்கப்பூர் நாட்டு மக்களும் ஆமாம், ஆளுக்கார் கார் வைத்துக் கொண்டிருப்பதால் தான் பொல்யூஷன் வருகிறது. சரி, நாங்கள் கார் வைத்துக் கொள்ளாமல் நாங்கள் சபையில் போகிறோம், நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் என்று மக்களும் மாற ஆரம்பித்து விட்டார்கள். நம் நாட்டில் இப்படி ஒரு நிலைமையை நாம் கொண்டு வர முடியுமா? சிங்கப்பூர் நாட்டில் பல வருடங்களாக கார் ஓட்டி ஓட்டி மக்கள் சலித்து போய்விட்டார்கள். அவர்களை காரை விட சொன்னால் அவர்களால் சுலபமாக விட முடியும். ஆனால் இப்பொழுதுதான் நம் நாட்டில் காரை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். உடனே காரை விட பஸ்ஸில் போ ட்ரெயினில் போ என்றால் மக்களால் மாற முடியுமா? அங்கே மாற முடியாது. இப்பொழுதுதான் ஒரு வசதியை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கேன். இப்பொழுதே இதை அதையும் விட்டுவிடுங்கள் என்றால் நான் எப்படி விட முடியும்? நான் காரை வாங்குவேன், நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவேன், நான் காரை ஓட்டுவேன் என்றுதான் ஜனங்கள் வருகிறார்கள். சுற்றுப்புற சூழல் சுகாதாரம் மீண்டும் வர வேண்டும் என்றால் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருந்த பழைய அந்த பேலன்ஸ், அந்த ஹார்மனி வர வேண்டும். அந்த பேலன்ஸும் ஹார்மனியும் வர வேண்டும் என்றால் மனிதர்கள் பழையபடி எளிமையாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். கார் மேல் இருக்கின்ற ஆசை, பிளாஸ்டிக் பொருள்கள் மேல் இருக்கின்ற ஆசை, இதையெல்லாம் அவர்கள் விட வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் விட்டால்தான் பழையபடி அந்த பேலன்ஸ், அந்த ஹார்மனி இயற்கைக்கும் நமக்கும் இடையே வரும். நான் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது, இருந்தாலும் நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அதனால் இத்துடன் என்னுடைய சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். இதுவரையிலும் அமைதியாக கேட்ட அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
விஜயகுமார்.
சரி,
ரொம்ப அருமையா இருந்தது சார் அந்த அட்வைஸ். எங்களுக்கு இப்போதைக்கு சிச்சுவேஷனுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வித் மதர்ஸ் பிளஸிங்ஸ் அண்ட் அப்பாவோட பிளஸிங்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார் டாக்டர்.
சிங்கப்பூர் உதாரணத்தை சொல்றீங்களா?
சிங்கப்பூர் உதாரணமும் அதுக்கடுத்து தைரியம்னா பிள்ளைங்களை வந்து காலேஜ் அவங்களுடைய விருப்பப்படி படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது சொன்னீங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா நல்ல காலேஜ் நல்ல யூனிவர்சிட்டின்னு போகும்போது அதுக்கு ஃபீஸ் அதிகமா இருக்குது, எல்லாமே அதிகமா இருக்கு. நமக்கு தேவைதானா அப்படின்னு யோசிக்க வைக்குது. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறாங்களே அதுக்கடுத்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணுமே அப்படின்ற சிந்திக்க வைக்குது. ஆனா அதே சமயத்துல இவங்க கஷ்டப்பட்டு படிக்கும்போது அதை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு தைரியம் வேணும்ன்றது நீங்க இந்த இது மூலமா கதை மூலமா சொன்னீங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிவா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ்.
சரி, சந்தோஷங்க.
இன்னைக்கு தர்ஷன் டே அன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பீச் கொடுத்த திரு அசோகன் அவர்களுக்கு நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச்சை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.